நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாகம் ததோ ஜயமுதீரயேத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஸ்கார். குரு சிருஷ்டிக்கும்படியான பிரம்மரூபத்தோட இருக்கார், காப்பாற்றும்படியான விஷ்ணுவனுடைய சக்தியை வச்சிருந்திருக்கார், சம்ஹாரம் பண்ணும்படியான ருத்ரனுடைய கோபத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்திருக்கார். அதனாலே குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஸ்கார். குரு இல்லாம சிருஷ்டி ஸ்துதி சம்ஹாரம் எதுவுமே நடக்கிறதில்லை அப்படின்னுதான் ஆச்சரியமா குரு கீதால சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஆச்சரியமா சொல்றார். அவ்வளவு சிரேஷ்டம் குரு மகிமா, அபார மகிமா குரு மகிமா, அபாரமான ஒரு மகிமை. வார்த்தைகள்னால வர்ணிக்க முடியாத ஒரு மகிமை குரு மகிமை. அந்த கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு தான் லோகம் சொல்றார். கிருஷ்ணன் தான் சத்குரு அலோகத்தில் அவதாரம் பண்ணான், ஜீவர்களை நல்வழிப்படுத்தார். ஆச்சரியமானவன் பகவான், அதி விசேஷமானவர்கள் சத்குரு. நம்ம உணரக்கூடியதான சகல விஷயங்களுமே குரு ரூபமாகவே நமக்கு வாழ்க்கையை நடத்தி காட்டும். அக்னியில கையை வச்சுட்டோம் அப்படின்னா சுடுறது அப்படின்னு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துடுறது. தன்னுடைய சுவாவம் இதுதான், நீ ஜாகிரதையா இருந்து அது நமக்கு சொல்லி கொடுக்க, குரு ரூபமாக இருந்து சொல்லி கொடுக்க. ஆச்சரியமா அந்த பாடத்தை நம்ம கத்துக்கிறோம், அதனால அதன் பிறகு அக்னியில கை வைக்க மாட்டேங்கும், ஜாகிரதையா இருக்கும். எங்கேயாவது பாசி படிஞ்சு கிடக்கு, தடையெல்லாம் பாசியா இருக்கு அப்படின்னா வழுக்க வழுக்கிறதுனாலே இனிமேல் எங்கிடத்துல ஜாகிரதையா இருக்கு, வழுக்கி விடுறது என் சுவாவம், அது நமக்கு புரிய வைக்க, அது புரிஞ்சுக்கணும். நல்ல குளிர்காலமா இருக்கு அப்படின்னா குளிர் வீச உடம்பு தான் நடுங்கிறது, இது என்னுடைய சுவாவம், நீ ஏதான பத்திரத்தை வச்சிருந்து உன்னை போர்த்திக்கோ அப்படின்னு அது ஒரு பாடம் சொல்லிட்டாரு. சந்திரன் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லி வளர்றது தேயறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஆனா அதனுடைய பிரகாசம் மாறவில்லை, தன்னுடைய சுவாவம் இது அப்படின்னு புரிய வைக்க. காற்று சஞ்சலமா அப்படி அலைஞ்சுட்டே கிடக்கிறது, மேல வர்றது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, திடீர்னு புயலா வர்றது, திடீர்னு சென்ட்ரலா இருக்கு, இது தன்னுடைய தன்மை அப்படின்னு காற்று புரிய வைக்க. லோகத்துல எல்லா விஷயங்கள்லயுமே ஏதோ ஒரு பாடம் இருந்துட்டு தான் இருக்கு. வாழ்க்கையில பாடம் படிச்சுட்டே இருக்கணும், கடத்தி மூச்சு அடங்கறவருக்கும் வாழ்க்கையே அனுபவபூர்வமானது, அனுபவம் தான் வாழ்க்கை. இது என்ன, இது ஏன் நடக்கிறது, இது ஏன் நடக்கல, இது நடந்தா எப்படி இருந்திருக்கும், இது நடக்கலன்னா எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்றோம் இல்லையா, அதுலதான் வாழ்க்கை பயிற்சி. அதனால வாழ்க்கையில சகல விதமான விஷயங்கள்லையும் கேள்வி இருக்கு, பதிலும் இருக்கு. கேள்வி பதில் இல்லாம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையே கேள்வி பதில் தான், பிரச்சனை தான் முழுக்கவே. ஏன் நீ பசிக்கல, ஏன் நீ சீக்கிரம் பசிச்சுடுச்சு, இப்படியே வாசம் அவரு கேள்வி உள்ளுக்கு ஓடிட்டு, ஏன் நீ படுத்தோன்னு தூக்கம் வரல, நீ ஏன் படுத்தோன்னு தூங்கி போயிட்டோம், ஏன் நீ காதால எழுந்துச்ச, இன்னைக்கே அஜீரணம் ஆச்சு, இன்னைக்கே ஒழுங்கா சாப்பிட முடியல, இன்னைக்கே மனசு படாதவாறு படுத்தது, இன்னைக்கே அவ திட்டி, நான் இன்னைக்கே நம்ம இடத்துல ஒழுங்கா நடந்துக்கல, ஒரே நம்ம தப்பா நடந்துட்டோமா, அவ தப்பா புரிஞ்சுட்டாரா, கேள்வி வாழ்க்கை முழுக்கவே கேள்வி பதில்தான். கேள்வி பதில் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆனந்தம் ஏன் இல்லை, ஆனந்தம் ஏன் இருக்கு, சுகம் ஏன் இருக்கு, சுகம் ஏன் இல்லை, துக்கம் ஏன் சம்பவிச்சது, துக்கம் ஏன் சம்பவிக்கல, சரீரம் ஏன் ஆரோக்கியமா இருக்கு, ஏன் ரோகமா இருக்கு, டாக்டர் கேட்கிறோம் இல்லையா, ஏன் டாக்டர் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு ஏன் அப்படி வந்தது, கேள்வி கேட்கிறோம், அவர் பதில் சொல்றேன், அந்த பதில கேட்டு திருப்தி ஆகும். ஆக மொத்தத்துல கேள்வி பதில்ன்றது மனுஷாளுடைய சுவாவம், கேள்வியும் உண்டு பதிலும் உண்டு. ஆச்சரியம் இந்த கேள்வியும் பதில், அதுலயும் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல பல பேரை பார்க்கிறோம், பல பேர் கேள்வி கேட்கிறா, பல பேருக்கு பதில் சொல்றோம், பல பேர் நம்ம கேள்வி கேட்கிறோம், பல பேர் பதில் சொல்றா, எல்லாம் சரியா இருக்கா, எல்லாமே உபயோகமாகறதா தெரியாது, ஆனா கேள்வி பதில் மட்டும் இருந்துட்டே இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கு வாழ்க்கை, இந்த கேள்வி பதில் தான் வாழ்க்கையா இருக்கு. அதுல புரிய வைக்கணும், கேள்வி பதில் ரூபமாத்தான் குரு சிஷ்யாருக்கு பல விஷயங்களை லோகத்துல புரிய வைக்கிறா அப்படின்னு காண. ஒவ்வொரு இடத்துலையும் அம்மா குழந்தைய கேள்வி கேட்கிறா, பதில் சொல்றாரு, அதன் மூலம் அவரை வளர்த்துட்டு வராரு, இது யாரு, இது மாமா, இது தாத்தா, இது பாட்டி, சொப்ப எங்க இருக்கு கைகாசு, கண் எங்க இருக்கு கைகாசு, நம்மளே கேள்வி கேட்கிறோம், நம்மளே பதில் சொல்லி கொடுக்கிறோம், திரும்ப நம்மளே கேள்வி கேட்கிறோம், அதுவே அழகா பதில் சொல்லலாம், கண் இங்க இருக்கு, காது இங்க இருக்கு, நம்ம சொல்லி சொல்லி பழக்கப்படுத்து அழகா பதில் சொல்றது, அந்த பதிலை கேட்டு நம்ம சந்தோஷம். அந்த மாதிரி தெய்வம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா ஒரு கேள்வி கேட்கறது, ஒவ்வொரு விதமா அது பதில் சொல்றது. நம்ம சனாதனமான இந்து தர்மத்துல கேள்வி பதில் தான் அஸ்திவாரமாவே இருக்கு. உபனிஷதமா இருக்கட்டும், இதிகாச புராணங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கேள்வி பதில்ன்றது பலமா இருக்கு. ஏன்னா மனுஷ புத்திக்கு கேள்வி கேட்கறதுக்கான ஒரு தன்மை வந்துட்டே இருக்கும், கேள்வி ஓடிட்டே கிடக்கும், அதற்கு பதில் கிடைச்சாலுடைய அந்த பதில் தெளிவா புரிஞ்சானுடைய இதுக்கு திருப்தி வராது. அதனால அந்த கேள்வி பதில்ன்றது ஆச்சரியமா இருக்கு. அந்த கேள்வி பதில் ரூபமா வேத ரகசியங்கள் சொல்றதுதான் மகாபாரதம். மகாபாரதத்துல நிறைய கேள்வி நிறைய பதில், வாழ்க்கையில காண கிடைக்கக்கூடியதான நிகழ்ச்சிகள், அதை பார்க்கறதுனால உண்டாகக்கூடிய கேள்விகள், அதற்கு கிடைக்கக்கூடியதான பதில்கள், சரீரத்துடைய தன்மையை பற்றியதான கேள்விகள், அதற்கான பதில்கள், ஆத்மாவுடையதான யதார்த்தத்தை பற்றியதான கேள்விகள், அதற்குரியதான பதில்கள், மனசுடைய சஞ்சலம், மனசுடைய நிம்மதி, மனசுடைய பாரம், மனசுடைய பயம், மனசுடைய குழப்பம், மனசுடைய தேர கேள்வி பதில் புரியதான். அர்ஜுனன் கேட்கறா, கிருஷ்ணன் பதில் சொல்றான், தர்மர் கேள்வி கேட்கறா, பீஷ்ம பிதாமகர் பதில் சொல்றார், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிறா, ஒவ்வொருத்தர் பதில் சொல்றோம், பதில் சொல்றவாறு சில சந்தர்ப்பங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்துல இல்லாம கேள்வி கேட்கும்படியா ஒரு சிதிக்கும் போயிடலாம். ஆச்சரியமா சில சமயத்துல கேள்வி கேட்கிறவாறு சில இடங்கள்ல பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்துக்கு போயிடும், கேள்வி மட்டுமே கேட்டுக்க முடியாது, வாழ்க்கை பதில் மட்டுமே சொல்லிட்டு முடியாது, சில இடங்கள்ல பதில் சொல்லணும், சில இடங்கள்ல கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி மாதி 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 நடந்துட்டு இருக்கு அவ்வளவு சிரேஷ்டம் மகாபாரதம். வேதவியாசன் வேத ரகசியமா சொன்ன விஷயம் பிரத்யக்ஷமா வேதத்தை புரிஞ்சுக்க முடியாத ஜனங்களுக்காகவே மகாபாரதம் ஐந்தாவது வேதம் அப்படின்னு மகாபாரதத்தை சொல்றது. எல்லா தேவாதிரி யஜுர் சாமம் அதர்மணம்னு வேதங்களை நான்கா பிரிச்சுட்டு அந்த நான்கு வேதங்களுடைய சாரத்தை சாதாரணமானவர்கள் நிறைய சிந்தனை பண்றதுக்கு நேரம் இல்லாதவர்களுக்காக மகாபாரதம். ஆனா வேதத்துல வந்து அதிகாரம் இல்லாதவர்களுக்கு மகாபாரதம்னு சொன்னா உடனே அவளுக்கெல்லாம் வேதம் புரியாதுன்னு அர்த்தம் இல்லை, நிறைய சிந்தனை பண்ணணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கு நிறைய நேரம் அவசியமா இருக்கும், அதுக்கு முடியாத நாளுக்காக மகாபாரதம் அப்படி அர்த்தம். உடனே அவளுக்கு வேதமே புரியாது, அவளோட வேதத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது, வேத ரகசியத்தை உணரவே முடியாதுன்னு அர்த்தமே இல்லை. வேத ரகசியம்னாலே பரபிரம்மம், பரபிரம்மத்தை அனுபவிக்கிறது, துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடைந்து மன சஞ்சலம் இல்லாம இருக்கிறது, வாழ்க்கையில எது நடந்தாலும் அசராம இருக்கிறது, இவ்வளவுதான் வேத ரகசியம், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. சரீரம் கதை சொலுத்தும், வாழ்ந்து ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வாழ்க்கையை பிரசன்னமா யதார்த்தமா உணர்ந்து வாழறது தான் வேதர்கள். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தெய்வம் இருக்கு, அனுபவிக்கிறது நம்ம தர்மம். அதை ஒழுங்கா அனுபவிச்சுட்டு எத்தனை நாள் வாழணுமோ அது வரைக்கும் திருப்தியா வாழ்ந்துட்டு போகணும். இவ்வளவு அந்த வாழ்க்கை பத்தி பெருசு ஆக ஒவ்வொன்றா கற்பனையே பண்ணிக்காது. வாழ்க்கை யதார்த்தமாக எப்படி பிறந்தாச்சு, எப்படி வாழ்ந்தாலும், எப்படியும் போக போகும், அவ்வளவுதான். மூணுதான் சத்தியம், ஞானம் சத்தியம், மரணம் சத்தியம், நடுவில் இடைப்பட்ட காலம் ஓடிட்டு கிடக்க. இதுல என்ன புரிஞ்சிருந்தோம், என்ன பக்குவத்தை அடைஞ்சோம், எத்தனையோ கோடி ஜென்மம் துக்கத்துல இருந்த அந்த சரீரம், அந்த ஜீவன் சுத்தி 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 ஒவ்வொரு சரீரத்தையும் மாட்டு விதவிதமான துக்கத்தை அனுபவிச்ச அந்த ஜீவன் மனுஷ சரீரம்னு ஒன்னு அடைஞ்ச உடனேயே சகலவிதமான துக்கத்துக்கும் காரணம் என்ன, காரணம் என்ன, காரணம் என்ன தேடி 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 கண்டுபிடிச்சு இருக்குதுதா 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 நன்னா தெரிஞ்சு 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 ஒவ்வொன்னையா அப்படியே தள்ளிட்டு வரும்பொழுது அபாரம் விடுபட்டு வந்துடுற. ஏன்னு காரணம் தெரிஞ்சுடுத்தனா அதன் மேல அபிமானத்தை விட்டு, அபிமானத்தை விட்டவர்கள் அது பாதிக்கிறது. அது பாதிக்காதபோது அது வாழ்க்கையில எந்த விதமான கேவலத்தையோ இல்லத்தையோ அசிங்கத்தையோ கொண்டு வரதே கிடையாது. வாழ்க்கை யதார்த்தமா சுகம்னா பொருள், சுகம்னா சுலபம் எளிதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, துக்கம்னா கடினம்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையை யதார்த்தமா அனுபவிக்கணும், அதுதான் வேத ரகசியம். சிங்கத்தால முடியாது, ஒரு நாயினால முடியாது, விரக்ஷத்தினால நேர்த்தி கூட சொல்லிட்டு. ஆனா மனுஷ சரீரத்தினாலும் முடியும், ஏன்னா சிந்தனா சக்தின்னு ஒண்ணு இருக்கு. பிரத்யேகமா இந்த சரீரத்துக்கு அது வாய்ச்சிருக்கு, லபிச்சிருக்கு, பகவத் பிரசாதமா கிடைச்சிருக்கு. பகவத் பிரசாதம் கோவில்ல போய் சந்தனம் வாங்குறது, புஷ்பம் வாங்குறது மட்டும்தான் பிரசாதம் இல்லை. புத்தி தெளிவா இருக்கிறதும் பகவத் பிரசாதம் தான், மனசு நிர்மலமா இருக்கிறதும் பகவத் பிரசாதம் தான். குழம்பாம, பாரம் இல்லாம, பயம் இல்லாம, பயமுறுத்தாம, கஷ்டப்படுத்தாம, கஷ்டப்படுத்திக்காம இருக்கிறதும் பகவத் பிரசாதம் தான். அந்த மாதிரி அந்த வேத ரகசியத்தை மகாபாரதமா வேதவியாச சொன்ன ஆச்சரியமானது மகாபாரதம், அதி விசேஷமானது மகாபாரதம். மகாபாரதத்தை சொல்லாத விஷயங்கள் உலகத்துல எதுவும் இல்லை அப்படின்னு தான் எல்லா பெரியவாளுமே சொன்னோம். மகாபாரதத்தை நிறைய கேள்வி, நிறைய பதில், ஒவ்வொன்றத்துக்கும் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு அவசியம் அப்படின்னு இருக்கு. சும்மா ஏதோ தோன்றத்தை ஒரு கேள்வி, ஏதோ தோன்றத்தை ஒரு பதில் சொல்றது அப்படி கிடையாது. ரொம்ப அற்புதமாக வேதவியாசன் மகாபாரத ஆச்சரியமா தொகுத்திருக்கிற ஜம்மன் அதிவிசேஷமான மகாபாரதம். பஞ்ச பாண்டவர்கள் பத்தினார், பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் தெய்வாம்ச ரூபமுடையவர்கள், தேவர்களுடைய ஸ்வரூபம். ஆனாலும் அவர்களாகவே இருந்தாலும் கூட பூமியில மனுஷ ஜென்மா எடுத்தா சென்னா மாயையில மாட்டிட்டு முழிக்கத்தான் செய்ய, மாயில மாட்டிக்காமல் யாருமே இருக்க முடியறது இல்லை. எல்லாருமே மாயையில மாட்டிக்கிற, பலராமன் கூட மாயையில மாட்டின, லக்ஷ்மணன் கூட மாயையில மாட்டின, பரதன் சத்ருகன் கைகேயி எல்லாருமே மாயையில மாட்டின்றார். பகவானே பிள்ளையாவிட்ட தசரதரும் மாயையில மாட்டின, வசுதேவர் தேவதை எல்லாருமே மாயைக்கு வசப்பட்டவர்கள் தான். மாயைக்கு வசப்படாம யார் இருக்க முடியும், பரசுராமர் கூட பகவானுடைய ஆவேச அவதாரம் தானே, ஆனாலும் மாயையில வசப்பட்டவர் தானே. அதனால ராமனை கூட சார அல்ப சத்திரியன் நினைச்சிட்டு சண்டை போட போயிட்டார், மாயை பலம் தானே, வேற ஒண்ணும் இல்லையா, மாயா பலம் தானே. அந்த மாயையில இந்த பிரபு மீட்டு கொடுக்கணும், அதுதான் விசேஷமா. பஞ்சபாண்டவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்துடுத்தான். துரியோதனாதிகளோட ராஜ்யம் கிடைச்சுடுத்து, ஆச்சரியமா இந்திரபிரஸ்தமெல்லாம் கிடைச்சுடுத்து, ராஜ்ய பரிபாலனம் பண்றா, பகவத் அனுகிரகத்தினால சகலவிதமான தேவைகளும் பூர்த்தி ஆகுது. இருந்தாலும் சூதாட்டம்னு ஒரு மாய வந்து பிடிச்சது, லோக மரியாதை, ராஜ மரியாதை எப்படியெல்லாம் வச்சிருந்து யுதிஷ்டர் வசம்மா போய் மாடினுட்டார். துரியோதனத்தில் தப்பிக்க முடியாம நன்னா மாடினுட்டார். வேற வழி இல்லை, துரியோதனன் சொல்லும்படியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியத்தை மாட்டிருந்தாரு. மாயை தலையை எழுத்து சொல்றானே, அதுதான் பிராரப்தம். அந்த மாதிரி மாயையில பிராரப்தத்துல துரியோதனத்தை நன்னா மாடிட்டா, அவன் சொல்றபடியெல்லாம் ஆடுறதுக்கு ஒத்துட்டா, சொக்கட்டான ஆடலை தன் வாழ்க்கையை வச்சு ஆடி முடிச்சுட்டான். ஆடினா தோத்து போயிட்டா, துரியோதனன் சொல்லிட்டான். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் எல்லாம் பண்ணணும், அதன் பிறகு நான் ராஜ்யத்தை தருவேன் அப்படின்னு சமாளி சொல்றேன். என்ன 12 வருஷத்துக்குள்ளே ஜீவிக்க மாட்டான், அதுக்குள்ள தன் ராஜ்யத்தை நல்லா திறப்படுத்திடலாம், ஜனங்கள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு விடலாம், அப்படியே ஒரு வருஷம் மறைஞ்சு வாங்கணும், இந்தியாவை தேடி கண்டுபிடிச்சா நிறைய ஒற்றர்கள்லாம் இருக்கா, அதனாலதான் தேடி கண்டுபிடிச்சா திரும்பி 12 வருஷம் அனுப்பிடலாம். ஆக மொத்தத்தை ராஜ்யம் நமக்கு தான் அப்படின்னு ஸ்வயம் கற்பிதம் பண்ணிடுங்க. மனசுதானே, எப்படி வேணா நினைச்சுக்கலாம், நல்லதாவும் நினைச்சுக்கலாம், கெட்டதாகவும் நினைச்சுக்கலாம், தப்பு தப்பாவும் நினைச்சுக்கலாம், தப்ப சரியும் நினைச்சுக்கலாம், சரிய தப்பு நினைச்சுக்கலாம், சரியாகவும் நினைச்சுக்கலாம், நினைக்காமலும் நினைக்கலாம். மனசுதானே, மனுஷ மனசுதான். அந்த மாதிரி வித விதமா கற்பனை பண்ணா பிளான் பண்ணா தெய்வம்னு ஒண்ணு இருக்காது, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அவருக்கு புரியல. ஏன்னா சுய அகம்பாவத்தை நமக்காரத்தை மாட்டிட்டு கிடக்கிறதுனால ஒன்னும் புரியல எனக்கு. அவனும் ஆயுத மாட்டிட்டு கிடக்கிற ஒரு வஸ்து தானே, அவ்வளவு அழகா ஜோரா பிடுங்கினுடா காட்டுக்கு துரத்தி விட்டுட்டான். பஞ்சமானவர்களுக்கு துக்கம் நினைச்சு அடைக்கிறது, ஆனாலும் தலையெழுத்து வாழ வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. இப்படி காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா, அவ காட்டுல வாழ்ந்ததுதான் வனப்பருவம். அவ காட்டுல பட்ட கஷ்டங்கள், காட்டுல பார்த்த மனுஷர்கள், காட்டுல அவளுக்கு கிடைச்சதான வாழ்க்கை அனுபவங்கள், இதுதான் வனப்பருவம். நம்ம வாழ்க்கை அப்படிதான், பாலப்பருவம், எவ்வளவு பருவம், வயசான பருவம், நோய் பருவம், ஆரோக்கியமான பருவம், திமிர் எடுத்து ஆரோக்கிய பருவம், அகம்பாவ பருவம், நிறைய சொல்லிட்டு போவோம். கொஞ்சம் நஞ்சம்னா நிறைய நம்ம வாழ்க்கையை பருவத்தை எடுத்தோம்னா கடகடகடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவமானப்பட்ட சபா பருவம், பெருமை அனுபவிச்ச சபா பருவம், நிறைய சொல்லிட்டு போகணும். நிறைய இருக்கு, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய இருக்கு. அந்த மாதிரி இவர்கள் மனத்தில் அனுபவிச்சதான அனுபவங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த கம்பல் 5 வருஷம் இருந்த அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சது, அந்த ஊரில் 10 வருஷம் எங்க இருந்த அங்கே இந்த அனுபவங்கள் கிடைச்சது. நம்ம வாழ்க்கையில குறிப்பு ஒவ்வொரு காலமும் பிரிச்சு வச்சுருக்கோம். நம்மள சின்ன வயசுல பலாரமாடு வந்தேன், 21 வயதுக்கு அப்புறம் தான் செட்டில் ஆனேன், இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கேன், என்னமோ சொல்லுவோம், மாத்தி 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 வாழ்க்கை அங்கங்க பிரிச்சு 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 வாக்குறோம் இல்லையா. அதேதான் மகாபாரதமும் பாண்டவர்களுடைய வனவாச சமயம். இந்த வனவாசத்துல விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான வாழ்க்கை பாடங்கள் அவளுக்கு கிடைக்கிறது. அவளுக்கும் வாழ்க்கை பாடம் உண்டு. பஞ்சபாண்டவர்கள் தான் நல்ல பலசாலிகள் தான், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் தான், ஆனாலும் கட நேரத்தை ஒன்றும் விதியை ஜெயிக்க முடிய மாட்டேங்கிற அனுபவிக்கிற அனுபவிக்கிற சமயத்திலேயே பகவத் பக்தி மன்றா வாழ்க்கையுடைய ரகசியங்களை கிரகிக்க அந்த மாதிரி வாழ்ந்து இருக்கா. அவன் மனசுக்குள்ள ரோட்டி என்னடாது, அடுத்த அஜ்ஞாத வாதம் பண்ணணுமே, எங்க போய் மறைஞ்சு வாழறது. ஏன்னா துரியோதன் நிறைய ஒற்றர்கள்லாம் வச்சிருப்பான், எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவான். 12 வருஷம் ஓட்டது பெரிய விஷயம் இல்லை, கடைசி 1 வருஷம் ஓட்டது பெரிய சொன்னாரு. பெரிய வாழறது அந்த வைகுண்ட ஏகாதசியெல்லாம் முடிப்போம். வைகுண்ட ஏகாதசியோ குருவார ஏகாதசியோ கைசி ஏகாதசியோ இந்த கடைசி காத்தா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கடைகளும் ஓட்டுக்கலாம். கடைசி 1.5 மணி நேரம் ஓட்டுறதுக்கு பெரும்பாலும் அது இந்த 2.5 மணிலேருந்து 4 மணிக்குள்ள அதை ஓட்டிட்டு காலங்காத்தால போற அந்த 2.5 மணிலேருந்து 4 உட்காரதுதான் பெரிய காரியமே. 2.5 மணிக்கு ஓட்டுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. சலுகை எல்லாம் பண்றது பெரிய விஷயமே. கடைசியில் முடிகிற சமயத்தை அப்பதான் பத்திக்கிறது, நேரம் ஆகும் ஒத்திக்கிறது பத்திக்கிறது குதிச்சு விட்டார்னா ராகவும் ஆகாது, இவாளுக்கும் போடணும், அப்பதான் பரபரப்பு டென்ஷன். அது வரைக்கும் 3 மணிலேருந்து 7 மணிக்கு டென்ஷன் இருக்காது. 7 7.5 காலத்துல அடி வச்ச கடைசி பெரிய பாடம். எல்லா விஷயத்திலயும் பாடம் இந்த முடிவுகள் வரும்பொழுது அதை ஏதோ ஒரு பெரிய சமம் மாதிரி மழை போல மலைச்சு நான் போயிடுறது. மனசு ஆச்சரியம் திரிபரிகளா பண்ணுவோம், ஆர்வத்தான் குதுகலமா தான் இருக்கும். எல்லாம் அப்படி ஓடி அது 9 10 கிலோமீட்டர் ஓடி அது 11 12 அதுக்கப்புறம் 20 வரைக்கும் ஓடி அந்த கடைசி 1 கிலோமீட்டர் சாப்பிட்றதுக்குள்ள போற காடு வண்டி எப்படிக்கலாமா, யாராவது தூக்கிட்டு போயிட மாட்டாலும் மனசு கடல் அடிச்சு இருந்தாலும் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நடந்து போயிடலாம் நடந்து போயிடலாம் நடந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தை ஓட இந்த கடைசி ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு. நிஜமாவது இந்த கிரி படிக்கிற மனசுல கடைசி கோபத்துக்கு 21 இந்த கடைசி 1 கிலோமீட்டர் தாண்டி முடிச்சு 1 கிலோமீட்டர் தாண்டிடுவா, திரும்பி ஆரம்பிச்ச இடத்துக்கு போகிறது ஒரு சின்ன வழி இருக்கும், ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. இங்கே அந்த போகிறதுல கால் செஞ்சு வச்சோ பரவாயில்ல, இங்கேயிருந்து அவன் நமஸ்காரம் இப்படியே திரும்பிடலாமா, இங்கே பஸ் பிடிச்சிடலாமா அப்படின்னு போய் அந்த கோபத்தை அந்த அழகா கால ஆரம்பிக்கிறது தொடக்கத்துல போய் அவ்வளவு மரத்துக்குள்ள போது போதுனாங்க. நிஜமாக தெரியும் பாரு, 10 மாசம் குழந்தைய கர்ப்பத்தை சுமக்கிற பிரச்சனையே இல்லை. அவ்வளவு சமந்துள்ள இது கர்ப்பத்திலேருந்து வெள்ள வர சமயம் இருக்க போதுண்டா சாமி பிரசவ வைராஜ்யம். 10 மாசம் சுமந்தது பெரிய விஷயமே இல்லை. அந்த ஒரு வலி அந்த வேதனை பெரிய பாடு, தாங்க முடியாத பாடு. அந்த மாதிரி 12 வருஷம் வனவாசம், அது பெருசா இவாளுக்கு தெரியல, பெருசா இவாளை போட்டு படுத்தி எடுக்கல, அஜ்ஞான வாசம் நெருங்க நெருங்க என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ஏதான ஒரு வழி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள வாழ்க்கையில் அப்படி சிந்தனை ஓடிண்டே இருக்கு. ஆனா தெய்வத்துக்கு தான் நன்னா தெரியும் யாரை எப்படி ரட்சிக்கணும். இவாளுக்கு முன்னாடியே அவள் 13 வருஷம் வனவாசம், தெய்வத்துக்கு நன்னா தெரியும். இவா பிறந்த போது இவாளுக்கு தெரியாது, இந்திரபிரஸ்தம் ராஜ்யம் வந்த போது இவாளுக்கு தெரியாது, சொக்கட்டா நாடும்போது தெரியாது, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு. ஆனா தெய்வத்துக்கு இவா எப்ப குந்தியுடைய கர்ப்பத்தை ஆவிர்வச்சாலும் அன்னைக்கே இவாளுக்கு 13 வருஷம் நல்லா இருக்கு. அது ஒரு வருஷம் அஜ்ஞாதவாதம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கு. தெய்வம் எதிர்ச்சையா எல்லாம் அழகா பண்ணி வச்சிருக்கு. நமக்கு அப்பப்ப புரியறது சட்டத்தை தூக்கி தூக்கி போடும். அப்படியா ஆமா ஆச்சரியம் அதிர்ச்சி எல்லாமே அப்பப்ப தெரியறதுனா தெய்வத்துக்கு நன்னா தெரியும். ஆச்சரியமா ஜோரா தெரியும். நமக்கு தெரியும் மழை கொட்ட இன்னைக்கு அவ்வளவு மழை கொட்டுறது, இப்ப ஏன் கொட்டுறது நமக்கு புரியறது. 14 வருஷம் தெய்வமேனு கிடக்கிறது மழை தானே கொட்டணும். நான் தானே தகவல் பண்ணி 3 மில்லிமீட்டர் மழை பெய்யணும், 4 மணிலேருந்து 5 பையனும் இல்லை 5 மணிலேருந்து 6:30 பையனும், 6:45 வரைக்குமே எல்லாம் அவர் தங்கம் தெய்வமேனு கிடக்கிறான். ஆனா மனுஷா அதை நெடுங்கிறோம் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ தெய்வ விஷயம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பாண்டவாளுக்கு திடமான ஒரு நம்பிக்கை, தெய்வம் வழி காட்டும். இவ்வளவு தூரம் 12 வருஷம் வழிகாடு இருக்கு, முடிய போகிறது. அஜ்ஞானவாதத்துக்கும் ஏதோ ஒரு வழி நிச்சயமா காட்டும். இவ்வளவு நாள் காட்டின தெய்வம் பின்னாடியும் காட்டும். அஜ்ஞானவாதம் எங்க இருந்தா சௌகரியமா இருக்கணும், மறைஞ்சு வாழும், மன சுகமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சித்திய தெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு நம்பி நான் நம்பி இருக்கா. அந்த சமயத்துல ஆச்சரியமா ஒரு ரிஷி அவர் மாதிரி யாகி யஜ்ஞாதிகள் தபசெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த யாகத்துக்கெல்லாம் அரணிக்கத்தை வச்சிருப்பாரு. இந்த கட்டையை ஏற்றுனா உடனே அது நெருப்பு வரா மாதிரி அவரோட சொல்லுவா தெரியவா. குரு ஒரு கட்டை, சிஷ்யன் ஒரு கட்டை, ரெண்டும் தேச்சா ஞானம் சக்தி பிரகாசிக்கிறது உபனிஷத்துல காண கிடைக்க. வேற மந்திரங்கள்லாம் கூட அந்த மாதிரிதான் காண கிடைக்க. அந்த மாதிரி ஒரு ரிஷியுடைய அரணிக்கட்டையை எங்கேந்தோ ஒரு மான் வந்தது. நம்ம இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் ஒரு மாடு பவித்திரமான ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும். பல இடங்கள்ல பார்த்தோம்னா விசேஷமான நிகழ்ச்சிகள்லாம் ஒரு மான் மூலமா தான் நடக்கிறதுன்னு காண கிடைக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு மான், மகாபாரதத்துல ஒரு மான், ஸ்ரீமத் பாகவதம் மான் நம்மளால எல்லாருக்குமே தெரியும். மான்றது நிஜமாவே ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நம்முடைய ஆச்சரியமான சனாதனமான இந்து தர்மத்துல பல இடங்கள்ல காண கிடைக்கும். அந்த மாதிரி மகாபாரதத்துல ஒரு மான் எங்கெங்கோ வந்தது. ஆச்சரியமா தூக்கிட்டு ஓடி போக ஆரம்பிச்சு உடனே அந்த ரிஷி சொன்னாரப்பா நீங்க தான் அதை காப்பாத்தி கொடுக்கணும். எனக்கு தெரியா தொடர்ந்து எல்லாரும் ஓடுறோம், பெரிய வீரர்கள் தனித்தனியா போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஒருத்தர் போனாலே போதுமான 5 பேரும் ஓடுறா ஒரு மானை பிடிக்கிறதுக்கு. 5 பேரும் அந்த ஓட்டம் ஓடுறா. 12 வருஷம் மனமாசத்தை இருந்து பல விஷயங்கள் எல்லாம் பார்த்து கரைச்சு போனவர்கள், அதிசயிச்சவர்கள், திரவிச்சு போனவர்கள், பாடம் கத்துகிறவர்கள் ஒரு மானை ரொம்ப விசேஷமா துரத்து துரத்து துரத்துன்னு துரத்துறான். மனம் முழுக்க துரத்துறான். நல்ல பலசாலிகள், பராக்கிரமசாலிகள். ஆனாலும் அவளால் அந்த மானை துரத்தி பிடிக்க முடியமாகங்க ரொம்ப களைச்சு போறான். ஏன்னா அந்த மானுடைய வேகம், அதனுடைய தன்மை, அதனுடைய சுபாவம் எல்லாம் பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் மாஞ்சு போறாங்க. அது இந்த ஓட்டம் ஓடுறது தெரியாது, நினைக்கும் பொழுது பிடிக்க முடியல, ஓடும். பிடிச்சிட்டோம் நினைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கிறது. நெருக்கிட்டோம் நினைக்கிறதுக்குள்ள ரொம்ப தூரம் இப்படியே ஆட்டல் ஆடி இருக்கான். ஆனா அது தெரியறது அவ்வளவுதான் தர்மஸ்வரூபம். அப்படிதான் பிடிச்சுட்டேன் தெரிஞ்சுட்டு யாரும் சொல்ல முடியாது. அது ஆடி பிடிச்சிடும் நினைக்கும் போது ஓடி போயிருது. நிஜமாவே தர்மம். தர்மராஜன் மான் ரூபம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா மகாபாரதத்துல காண கிடைக்கும். அவ்வளவு அழகா மான் ரூபம் எடுத்துட்டு வந்துட்டது தர்ம ரூபம். அந்த அரணிக்கட்டை வேற தூக்கிட்டு வருது, அதை துரத்திட்டு வந்துட்டான். எல்லாத்துலயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு. இது ஏன் நடக்கிறது? இது எனக்கு நடந்திருக்க வேண்டாம், இது சரியில்லை, இது தப்பு, இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத காட்டு நடந்தது நடந்து போயிடுது. அடுத்து என்னோட அதை பார்த்துட்டு போயிருக்கு. வாழ்க்கையில் எதாவது சரியா பண்ணணும், அது நடந்துருக்கு, நடந்திருக்கலாமே இருக்கலாமே அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் எண்ணிக்கணும் யாருக்குமே எங்கேயுமே கிடையாது. இவா போனா குறைஞ்சி 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 பார்த்தா கடைசியில மான் ஒரு திகிர காணாம போயிடுச்சு. களைச்சு போயிட்டா எல்லாரும் ஒரு இடத்த உட்காந்து ஓடி ஓடி வந்து ஒவ்வொருத்தரா உட்காந்தாச்சு. அப்ப தர்மராஜர் சொன்னார், யுதிஷ்டரப்பா நகுலா ரொம்ப தாகிக்கிறதா, தொண்டையெல்லாம் மறண்டு போயிடுச்சு, நாக்கெல்லாம் வெள்ள தொண்டதுனா ஜலம் வேணும், எங்கேயாவது ஜலம் இருக்கா, ஜலப்பிரதேசம் ஏதானு இருக்கா பாருடா குழந்தை அப்படின்னு சின்ன பயம் சொல்லிக்க. உடனே வா அங்க இங்க ஓட என் கடகட ஒரு மரத்து மேலே ஏறிச்சான். புத்திசாலிகள் புத்தி சாதுரியம் உடையவர்கள். அழகா மரத்து மேல ஏறி நான் நகரம் தூரத்துல அப்படி எல்லாம் பார்த்தேன். ஒரு இடத்துல பார்த்தா நிறைய பச்சை பச்சையில் மரங்கள், ஜல தாவரங்கள்லாம் இருந்தது. ஜலத்துல நன்னா வளரக்கூடிய தானம் மரங்கள், நிறைய பட்சிகள் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தா நிறைய பட்சிகள், இந்த மீன் கொத்தி பறவை அந்த மாதிரி ஜலத்தில் இருக்கக்கூடியதான ஜீவர்கள் கொத்தி சாப்பிடும்படியான ஒரு பட்சி கூட்டம் எல்லாம் அறிய இருக்கிறத பார்த்துட்டான். உடனே நகுலன் மரத்து மேலேருந்து இறங்கி நான் என்ன அழகான புத்தி சாதுரியம் பார்த்துக்கோ மரத்து மேல ஏறி நான் அழகா பார்த்தா நம்மள சொல்லியிருந்தாலும் உபகரணமா சுத்தி சுத்தி பார்த்து தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி வந்து சொல்லிட்டு இருந்த இடத்துல மரத்து மேல ஏறினா எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். மரங்கள் நிறைய இருக்கு, பட்சிகள் நிறைய அங்கே கிளம்பிண்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது எல்லாம் ஜல சுத்துக்களை சாப்பிடும்படியான பட்சிகள், அதனால நிச்சயமா அங்க ஜலம் இருக்க முடிவு பண்ணிட்டான். தைரியமா திருடமா சரியா முடிவு பண்ணிட்டான். இறங்கி ஆச்சு யுதிஷ்டரப்ப சொன்னா அந்த இடத்துல ஜலப்பிரதேசம் இருக்கு போல இருக்கு, ஏதோ குளமோ என்னமோ இருக்குன்னா அங்க போனா ஜலம் கிடைக்கும் நினைக்கிறேன். பார்த்தா அதுதான் தெரியும், நிச்சயமா ஜலம் இருக்கும். உடனே யுதிஷ்டரன் அப்படியா சரி போய் ஜலம் கொண்டு வாடா போனது ரொம்ப தாகிக்கிறத. உடனே அம்பராது ஊனி இருக்குமே இந்த அம்பிலால் கற்பெட்டிமா இருக்கு கப்பு வாய்ப்புள்ள தோல்ல கட்டிப்பா அதெல்லாம் எடுத்துட்டு போறான். எல்லாருக்கும் ஜலம் கொண்டு வரலாம், சண்டை போனது நானும் தானே அவரோட ஓடி வந்தேன், கொஞ்ச நாள் ஒரு புத்தி இருக்கா என்ன மட்டும் அனுப்பிடலாம் வாங்க எல்லாரும் போய் குடிச்சிட்டு வரலாம்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் தர்மம், பிராதாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாத்தையுமே விசேஷமா காணக்கிறது. நம்ம வாழத்துக்காக தான் இத்தனையும் புராண இதிகாசங்கள் எல்லாம் வெறுமை கேட்கறது மட்டும் நினைச்சுடாது, கேட்டுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நீங்க வாழ்க்கையில அனுபவபூர்வமா அதை உபயோகப்படுத்திட்டு வாழ்க்கையை ஜெயிச்சுட்டா அதுதான் பிரவச்சனம், கதா காலக்ஷேபத்துடைய பிரயோஜனம். நான் யாரும் புதுசா எட்டு கட்டினா ஒண்ணு சொல்ல முடியாது. அதே மகாபாரதம் தான், அதே ஸ்ரீமத் ராமாயணம் தான், அதே பாகவதம் தான். உதாரணமாக மாறி மாறி ஒவ்வொரு சுலோகம் ஒவ்வொருத்தரும் அவாவாளுடைய புத்தி சாதனையை கேட்ட மாதிரி சொல்ல முடியும், பகவத் சங்கத்துக்கு ஏத்த மாதிரி சொல்ல முடியும். கதையை ஒண்ணு மாற்ற முடியாது, நாங்க மாத்தினா சரிபட்டு வராது. அதனால நீங்க வாழ்க்கையில உணரணும், அது வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். பஞ்சமானவர்கள் நவுடன் மட்டும் போறான், ஆச்சரியமா கிளம்பி போறான், பெரிய ஒரு குளம் பார்த்துட்டான். அழகா குளம்ப பார்த்தா நல்ல ஜலம், ஆஹா அருமையா இருக்கு. சரி நம்ம ரொம்ப தாகமா இருக்கும், முதல்ல நம்ம ஜலம் சாப்பிட்டுடுவோம், அதன் பிறகு மற்றவாளுக்கு எல்லாம் ஜலம் எடுத்துட்டு போவோம், உடம்புல சரீரத்துல செம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இறங்கினா குளத்தை கைய வச்சா ஜலம் குடிக்க போனா அசரீரி சப்தம். அப்பா என்னுடைய குளம் என்ன கேட்காம ஜலம் சாப்பிடப்படாது, நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் ஜலம் சாப்பிடணும், சாப்பிடாதே. உடனே நகுல அப்படி பார்க்கணும், எந்த பக்கம் திரும்பினாலும் யாருடைய ரூபமும் காணும், சப்தம் மட்டும் அது. உடனே நகுலன் சிரிச்சா, ஆமா யாராவது சும்மா மாய ஆசிரியர்கள் மாதிரி யாராவது அசிரிய சப்தம் போடுவா, பரவாயில்ல ஜலம் சாப்பிடுவோம், என்ன ஆயிடு போகிறதுன்னு ஜலம் சாப்பிட்டா அது சொல்லிட்டு கேட்கல. ஜலம் சாப்பிட்டுட்டான், ஜோப்புன்னு விழுந்துட்டான், அவ்வளவுதான். கரையோரத்திலேயே மூர்ச்சியாய் விழுந்துட்டான். நகுலன் போனான் போனான் போனான், வரவே இல்லை. யுதிஷ்டன் பார்த்தா அது பய போனானே வரலையே. சரி ஒரு வேலை ரொம்ப கலப்பா இருக்க போல இருக்கு, ஜலம் சாப்பிட்டு உள்ள படுத்துட்டானே என்னமோ ஆயாசத்தினால், ஒருவேளை எல்லாம் விபரீதம் சம்பவிச்சிருத்தோ என்னவோ தெரியல. அதனால ஏ சகதேவா நீ போய் பாருடா குழந்தை. உடனே சகதேவன் போனான், போய் பார்த்தான் நகுலன் கீழே விழுந்து கிடக்கிறான். என்னடா பார்த்தான், தட்டி எழுப்பினான், தெரிஞ்சு விழுத்து ஒண்ணும் புரியல. அவ்வளவு தூரம் தம்பி விழுந்து கிடக்கிறான், அண்ணா விழுந்து கிடக்கிறான், மனசெல்லாம் துக்கமா இருக்கு, ஆனாலும் தாகம் அதை விட பெருசா இருக்கு. அதுதானே மனுஷாளுக்கு என்னதான் எத்தனையோ சரீரங்கள் ஆற்றுல ஓரத்தை இருந்தாலும் நம்ம சரீரம் கலைச்சு போகும், கொஞ்சம் ஜலம் வேணும் காபி வேணும்னு கேட்கத்தான செய்யும். மனுஷ சரீரத்துடைய சுவாவம் உள்ளதுதானே. அந்த மாதிரி இவன் பார்த்தான், சரி பரவாயில்ல முதல்ல ஜலம் சாப்பிடுவோம், அதன் பிறகு நகுலன் தூக்கிட்டு அண்ணா கிட்ட போகலாம், அவனும் குளத்துல இறங்கினான், அவனும் ஜலம் சாப்பிட போனான். திரும்ப உண்டு அசிரியர் சப்தம் கேட்டு விஜயாடுறாரு, சரி பரவாயில்ல ஜலம் சாப்பிட்டு அடுத்த காரியம் பார்க்கலாம், ஜலம் சாப்பிட்டு அவனும் தொப்புன விழுந்தான். நகுலன் போனா சகதேவன் போனா ஆள் வரா மாதிரி தெரியவே இல்லை. உடனே அர்ஜுன பார்த்தா யுதிஷ்டன் தயாரே நீ போய் பாடுறாங்களா, ரெண்டு குழந்தைகளும் போனா காணும், நீ போ நீ முதல்ல கிளப்பணும். உடனே அர்ஜுன கிளம்பணும் ஓடினான், அவ போன வழியிலேயே போனான், நடந்த தடயங்கள் இருக்கு அதை வச்சுட்டே போனான். குளத்தங்கள் ரெண்டு பேரும் விழுந்து கிடக்கிறான், எல்லாம் பார்த்தான். ஆனாலும் தாகம் ஒண்ணும் பண்ண முடியல. அவனும் குளத்துல இறங்கினா ஜலம் எடுத்தான், குடிக்க போனான், என்ன பண்றதுன்னு தெரியல. அதற்குள்ளே திரும்பவும் சொல்லிட்டு கேட்கல, குடிச்சான், தொப்பு இவன் விழுந்தான், எல்லாம் எதிர்ச்சியா தொப்பு 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 விழுந்துட்டான். யுதிஷ்டன் பார்த்தாரு, என்னமோ விபரீதம் போல இருக்கே, ஒன்னும் புரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஏ பீமா நீ கிளம்பிடா. அவருக்கு ஒவ்வொருத்தையும் அனுப்பிட்டுதான் கடைசியில் அவர் கிளம்புவார். சூதாரோட ஒவ்வொருத்தையா கடைசியில் தான் தந்தை கொண்டு இருக்க. அந்த மாதிரி அப்பளவு பீமனை மனைப்பினார். அவனும் வந்தான் எதிர்ச்சியா, அவனும் பார்த்தா ஓடு கத்தினா, யாரும் தம்பி கருத்துமா ரத்தகாசம் எல்லாம் பண்ணதுன்னு கத்தினா, சப்தம் எல்லாம் ஒண்ணும் வரல. சரி முதல்ல ஜலம் சாப்பிட்டு அப்புறம் தெம்பா கத்தோன்னு அவன் இறங்கினான். ஜலம் சாப்பிட போனா திரும்ப அசரீரி சப்தம் சொல்லி, அரே பீமா இது என்னுடைய குலம் என்ன கேட்காம ஜலம் சாப்பிடப்படாது, நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அதன் பிறகு நீ சாப்பிடலாம் அப்படின்னா கேட்கல. ஜலம் சாப்பிட்டாமனு தொப்புன்னு விழுந்தான். பார்த்தா இதிஷ்டம் யாரும் வரல. சரி கடைசியில நம்பரே போவோம், எல்லாரும் ஒன்னாவே போயிருக்கலாம். ஆரம்பத்திலேயே ஒரு அஞ்சு பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். இதுவும் தெய்வ சங்கல்பம் எதிர்ச்சியா தனித்தனியா ஒவ்வொருத்தரையா பிரிச்சு அழிச்சுட்டு போகிறது, சேர்த்து ஒரு இடத்த தள்ளி விடும். அதுதான் எதிர்ச்சியா தெய்வ இச்சையை ஒண்ணு புரிஞ்சிக்கவே முடியாது. ஒன்னா போயிருந்தாங்கன்னா கதையே வேற, தனித்தனியா போக வச்சு விடுச்சு தெய்வம். ஒவ்வொருத்தர் அழகா தனித்தனியா போனாரு, ஒவ்வொருத்தரா விழுந்தாச்சு. கடத்திலே இதிஷ்டன் போனா நாலு பேரும் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டா, உடனே பார்க்க என்ன ஆச்சு ஏதாச்சு குழம்ப நக்கு நன்சக தேவன் அர்ஜுனன் பீமன் இவாளுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி, ஏன் அப்படி ஆச்சு, உங்களை யாரும் இப்படி பண்ண முடியும், நிச்சயமா அப்படி பண்ண முடியாது, ஏதான இப்படியும் நடந்துருத்தோம். முதல்ல துரியோதன் மேலதான் ஒரு சந்தேகமே வரச்சு, அவன் தான் ஏதாவது ஏடாவிடம் பண்ணி துவைச்சிருப்பான் அப்படின்லாம் பார்க்க, ஒருவேளை ஏதான விஷம் இருக்குமோ அப்படின்லாம் பார்த்தான். ஆனா எல்லாம் விழுந்து கிடக்கிறா, விஷத்தினால சரீரத்துல எந்த விதமான மாறுதல் தெரியலையா, அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. யாரும் அடிச்சு போடாம மாதிரி தெரியல, ஏன்னா எல்லாருடைய முகமும் பிரசன்னமா இருக்கும். சரியம் போயிட்டு விழுந்துட்டா, குதிரை போயிட்டு விழுந்து கிடக்கிறான், ஆனா என்னமோ பிரசன்னமா இருக்கா. சரீரத்துல வியாதி வந்ததுக்கோ இல்லாட்டி விஷம் சாப்பிட்டதுக்கோ யாரும் அடிச்சு போடுறதுக்கோ ஒண்ணும் தெரியல, எதிர்ச்சியா விழுந்து கிடக்கிறா. எல்லாம் போயிட்டாலும் தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே பார்த்தா யுதிஷ்டன், சரி இது தர்ம ரூபமான ஒரு மரணம் போல இருக்கு, அவ்வளவுதான். சிலருக்கா காரணமே புரிய மாட்டேங்கிறது, ஏன் நடந்தது ஏன் நடக்கிற தெரிய மாட்டேங்கிறது. எல்லாருமே பார்த்துதான் கடைசியில ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இவ்வளவு பெரிய பராக்கிரமம் உடையவர்களை சாதாரணமா யாரும் தள்ளி விட்டுக்க முடியாது. யம தர்மராஜன் தான் இவர்களுடைய உசிரை கொண்டு வருகிறான். அவளுக்கு காலம் ஆயிருக்குன்னு சொல்லி தெய்வ சங்கல்பத்தினால எதிர்ச்சியா இவாளுடைய சரீரத்தில் என்ன ஜீவன் கடம்பிடுத்து அப்படின்னு பார்த்தா, துக்கம் நெஞ்சு அடைச்சது, என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை இந்த ஜலத்துல ஏதாவது இருக்கணும், எல்லாரும் ஜலம் சாப்பிட வந்திருக்கா, கரையில விழுந்து கிடக்கிறான், ஒருவேளை இந்த ஜலத்துல ஏதாலும் இருக்குமோ பார்க்கலாம் அப்படின்னு அவரும் குளத்துல இறங்கினார். அவரும் ஜலம் எடுத்தார், சாப்பிட போனார் அவ்வளவுதான். அதுக்குள்ள திரும்பவும் ஆச்சரியம் ஆச்சரியின் சப்தம், அப்பா உன் தம்பிகளை தான் இதே தப்புதான் பண்ணி தொலைச்சா விழுந்துட்டா, நீயாவது கொஞ்சம் நிதானமா, இது என்னுடைய குளம், இதை முன்னாடியே நான் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருந்திருக்கேன், இது என்னுடைய சொத்து, என்ன கேட்காம யாரும் ஜலம் சாப்பிட முடியாது, என்னுடைய உத்தரவு இல்லாம யாரும் ஜலம் சீகரிக்க கூடாது. தெரிஞ்சுதா உனக்கு ஒருவேளை ஜலம் வேணும் அப்படின்னா, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லு. அப்படி பதில் சொல்லலைன்னா நீயும் இவ்வாறு மாதிரி விழுந்துடலாம், நாலு அண்ணா தம்பிகள் போனா கூட நீயும் போவாய் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே யுதிஷ்டன் பார்த்தா ஜலத்தை விட்டுட்டார், கையை கூப்பிட்டார், இங்கே சப்தம் வரதுன்னு ஒண்ணும் புரியல. கையை கூப்பிட்டா, நீ யாரு என்னன்றத யாரோ பெரியவனாத்தான் இருக்கணும், ஏன்னு கேட்டா அசைக்கவே முடியாததான நாலு பேர், ஒவ்வொருத்தரும் மேலுமலை ஹிமாச்சலம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சமானமானவர்கள், நல்ல பராக்கிரமம் உடையவர்கள், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள், அவர்கள் ஒரு சாதாரணமாக ஜெயிச்சுட்டே அப்படின்னா நிஜமாக விசேஷமான ஒரு பலம் இருக்கு, ஏதோ விசேஷமான தெய்வ அனுகிரகம். அதனால நிச்சயமா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அவளை ஜெயிச்சிருக்கு. நீ கேள்வி கேள்வி என் புத்திக்கு எட்டின வரைக்கும் பதில் சொல்ற, நிதானமா வினயத்தோட பேசணும், என் புத்திக்கு எட்டின வரைக்கும் பதில் சொல்றேன். ஏன்னா கேள்வி எல்லாரும் கேட்கலாம் சதம்மா, என் புத்தியில எவ்வளவு தூரம் அந்த கேள்வி உரைக்கிறதோ அதுக்கேசாகவும் நான் பதில் சொல்றேன். ஏன்னா கேள்விக்கு நம்ம எந்த ஆழத்துல போய் அந்த புத்தியில உரைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னோம். அந்த பதில் சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், அதற்கு மேல பதிலே சொல்ல முடியாதபடியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் பதில்ன்றது. அது தர்க்கம்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே புரியாது. கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம், பதில் எப்படி வேணாலும் சொல்லலாம், முடிவு என்ன ஆகும் சொல்லிட்டு அவர் கையை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன், நீ யார், எங்க இருக்க, உன்னுடைய ரூபம் தெரியலையா அப்படின்னா அப்பவாத குழப்பங்கள்ல ஒரு கொக்கு உட்கார்ந்துருக்கு. ஆச்சரியம், நான் தான் அப்படின்னு அந்த கொக்கு பேசுறேன். ஒரு கொக்கு பேசுமோ பேச முடியுமோ அப்படின்னா தெய்வ சங்கல்பம் இருந்தா எது வேணா பேசும், பேச முடியாதுன்னா ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா பேசும் மாயமான் கூட ஹே லக்ஷ்மணா ஹே சீதேன்னு கத்தலையா, ராமனுக்கு தெரியாமல் அது கத்திச்சு. ராமன் பார்த்துட்டு இருக்கும்போது ராமனுடைய துவனி இதை மாரீசன் கத்தினான்னா தெய்வம் சங்கல்பம் பண்ணிட்டு கத்துடா வயலை, இவர் கத்து கத்தினாத எல்லாமே ராமாயணம் நடக்கும், கத்துடா வயலன் தித்திய சங்கல்பம் பண்ணா ராமன் எதிர்க்கியும் நினைக்கிறே பண்ணிட்டு போயிட்டான் சந்தோஷமா. கடைசியில எந்த பிரச்சனாவே சமயத்தை பார்த்தா ராஷ்டாரி பாக்கியம்தான், எம் எம் பாவி மரன் பாவம் சிவத்தந்தைய கலையாளம் அவன் ஸ்மரிச்சுட்டு போகிற விசேஷம்னு காண கிடைக்கிறது. இவன் ராமனுடைய துவனியிலேயே பேசிட்டு போனானா நிஜமாவே மாரிசன் பாக்கியவான் தான். பிரபுடைய சங்கல்பம் இல்லாம பிரபுடைய துவனி அப்படியே சரியா சீதாபியா என் மயங்கி கேட்கும்படியா சொன்னான் அப்படின்னா எவ்வளவு சரியா மிமிக்ரி பண்ணிருப்பான் பார்த்துக்கோங்க. உசிறு போற சமயத்துல ராமத்வனியில ஏ லக்ஷ்மணா ஏ சீதே அப்படின்னு போயிட்டான். அதனால பிரபு சங்கல்பம் பண்ணா நிச்சயமா பேசும், சத்தியமா பேசும், கிளி பேசுறது கூட ஏதாவது பேசுறதுன்னு சொல்றா. பாரந்தம் தெய்வ சங்கல்பம் எப்படிமா நடக்கலாம், ஏன் இது நடக்கிறது நம்ம கேட்க முடியாது, சத்தியமா நடக்கும், எப்படியோ பேசும். அந்த மாதிரி ஆச்சரியமான கொக்கு பேசிய கூப்பிடா பெரிய கொக்கா இருக்கு, நான் ஜலத்தை கலக்கிற மத்தியம் அதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே பார்த்தால் ஒரு கொக்கு இப்படி எல்லாம் இருக்க முடியாதுன்னு பக்கத்துல போய் பார்த்தோம். உண்மையான ரூபத்தை காட்டுனா பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கறது கோரமா இருக்கு, பார்க்கறதே பயமா இருக்கு, கண்ணெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமா இருக்கு. அப்புறம் சொல்லணும் ஒரு யக்ஷன், யக்ஷன்னா இந்த குபேரனுடைய கூட்டத்தான் யக்ஷர்கள்னு சொல்லுவோம். துருவன் கூட யக்ஷர்களோட சண்டை போட்டாலே காண கிடைக்கிற விஷயம் அந்த மாதிரி நான் ஒரு யக்ஷன் அப்படின்னு அப்படியா சந்தோஷம். நான் கேள்வி கேட்கிறேன் நீ பதில் சொல்லணும், சரியா சொல்லணும் அப்படின்னு நீ தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல, சத்தியமா தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இத்தனையும் பகவத் சங்கல்பத்தினால நினைக்கிறேன். இவர் புலம்பல என்னடா இது கொடுமை, பாண்டு வருஷம் வனவாசமா நிம்மதியாயிருந்து தொலைக்கிறான்னு பார்த்தா இங்க இவா வந்து ஜலத்தை குடிக்கிறேன் அந்த மா நம்மளால இந்த மாநிலத்துக்கு கட்டியை தூக்கிட்டு போயிருக்கு. அந்த பிடிச்சி நம்ம கிட்ட சொன்னா நம்ம ஓடி இருந்தா நம்ம நாளைக்கு அழைச்சு தொலைச்சிட்டு வந்திருக்கவே வந்தேன். என்ன கொடுமையோ என்ன பிராரணமோ படுத்தி எடுக்கிறது புலம்புமா அல்லது புலம்பல் சரி எதிர்ச்சியா வாழ்க்கை நிகழ்ச்சிகள் இப்படித்தான் திடீர் திடீர் திடீர்னு தான் நடக்கும். அதுதான் வாழ்க்கை, எல்லாமே அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் புரிஞ்சா போல இருக்கும், புரிஞ்சுட்டோமா எப்படியான் தெரியும். அப்படிதான் வாழ்க்கை பயன்படுத்த, அதனால எது எப்படி நடந்தாலும் ஏத்துக்கோங்க, ஏத்துக்க பழகிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். புலம் தருதுனால ஒரு பிரயோஜனம் ஒரு நாள் கிடையாது, ஏற்றுட்டுதான் யுதிஷ்டர். அதனால தயார் ஆகிட்டா யக்ஷன் கேள்வி கேட்க ரொம்ப ஆச்சரியமா மனபருணத்துல கடைசியில வந்து 124 கேள்விகள். 124 நிச்சயமா சொல்ல முடியாது, யாருக்கே முடியும், அவன் என்னால முடிய முடியாது. நிச்சயமா 124 கேள்விகள், ரொம்ப ஆச்சரியமான கேள்விகள். பிரகிருதியை பத்தி எல்லா பத்தியுமே இருக்கு, இதுதான் கிடையாது. டக்கு 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 டக்குடே கேள்வி கேள்விண்டே கல்வாடு கடகடகடான யுதிஷ்டிரனும் அனுபவிச்சு சொல்றாரு. அவருடைய புத்தி சாதுரியத்தை பலம் நிறுவனம் பண்றது, எந்த இடத்துலையுமே புத்திக்கு நாசம் உண்டாகிறதே கிடையாது. மனசு மயங்கறதுனால புத்தி நாசமாகும், மனசுல துக்கம் வந்துடுத்து தன் தம்பிகள் எல்லாம் விழுந்துட்டா அப்படின்னு துக்கம் பெருசா தாக்கினா யுதிஷ்டிரனால பேசிருக்க முடியாது. சரி பார்க்கலாம், கேள்வி கேட்கணும், பதில் சொல்லுவோம். இவன் விழுந்து கிடக்கிற அவ்வளவுதானே, அதனால இவர் புத்தி ஒண்ணு நாசமாகிறது, புத்தி தெளிவா இருந்தது. அப்படி ஒரு ஸ்திதியில கூட தெளிவா பேசக்கூடிய ஒரு நிதானம் யுதிஷ்டருக்குன்னா எத்தனை விசேஷம்னு பார்ப்போம். ஏதோ சூதாரிகா எல்லாரையும் மரமானம் வச்சுட்டார் அப்படின்றதுக்காக யுதிஷ்டனை தர்மராஜன் சாதாரணமா என போட்டுடாரு. பகவானே கூட தர்மன்னா தர்மன்னாலு செஞ்சும்படியா கிஞ்சும்படியா விளையாடும்படியா மரியாதைக்குரிய ஒரு ஸ்திதியில்தான் யுதிஷ்டர் இருந்தார். நமக்கு எல்லாரும் அர்ஜுன் பெரியவன் அப்படின்னு அது அபிப்பிராயம் இருக்கு, யுதிஷ்டனும் பெரியவர் தான். யம தர்மராஜனுடைய அவதாரம் மகாபாரத வாசனை யம தர்மராஜன் ரெண்டு ரூபம் எடுத்துட்டு வரலாம். ஒண்ணு விஜயன், இன்னொரு ரூபம் தர்மராஜன். ரெண்டு பேரும் தான் தர்மத்தை ரொம்ப ஆச்சரியமா மகாபாரதத்தை பேசுறான். அந்த ஒரு திதியில கூட யுதிஷ்டர் நிதானமா ஆச்சரியமா அற்புதமா பதில் சொல்ற. யக்ஷம் கேட்ட கேள்விகள் யுதிஷ்டம் சொன்ன பதில் சொல்லிருந்தான். யக்ஷப்ரஸ்னம் யக்ஷப்ரஸ்னம் இன்ட்ரோடக்ஷன் தான். நமக்கு அதுவும் பார்த்தோம்னா அஷ்டமங்கள பிரச்சனை இருக்கிறதா பிரச்சனை கேட்க நமக்கு நல்லா பிடிச்ச விஷயம்தான். எதிர்காலத்துக்கு மாத்தி 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 எல்லாம் கேட்டுட்டே இருக்கு. கோவில பிரச்சனை வச்சு பார்ப்போம், வீட்டில் பிரச்சனை வச்சு பார்ப்போம், காணாம போச்சுன்னா பிரச்சனை வச்சு பார்ப்போம். அதுவும் மலையாள தேசத்துக்கு பிரச்சனைன்றது பழக்கமான ஒரு விஷயம். அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கூட நிறைய இருக்கு, கேள்வி கேள்விதே இருக்காங்க. பிரச்சனை நல்லா வர சுலபமாவே வந்து மலை நாட்டுடைய பலம். அதுபோல இது ஒரு யக்ஷ பிரச்சனம், யக்ஷன் கேட்கிற கேள்விகள் அதற்கு யுதிஷ்டன் சொல்லக்கூடிய பதில் தான் யக்ஷ பிரச்சனம். திருதராஷ்டிரம் கேட்கிற கேள்விகள் அதற்கு விஜயன் சொல்ற பதில்கள் விஜயன். அர்ஜுனன் கேட்கிற கேள்விகள் அதற்கு பிரபு சொல்லக்கூடிய பதில்கள் பகவத்கீதை. தர்மர் கேட்கிற கேள்விகள் ஆச்சரியமா அதற்கு பீஷ்மர் சொல்லக்கூடிய பதில்கள் பகவான் நாம சங்கீர்த்தனையும் அதான் விஷ்ணு சகசமனம். நிறைய கேள்வி பதில்கள் ஆச்சரியம். ஜனமேஜியின் கேள்வி கேட்க வைசம்பான பதில் சொல்ற அதுதான் மகாபாரதம். அதுவே இந்த யக்ஷப்ரஸ்னம் ஆச்சரியமானது. கொஞ்சம் எல்லாம் கலந்ததான் ஒரு விசேஷமான ஒரு வைபவம். அதி விசேஷமா இந்த யக்ஷன் கேள்வி கேட்கிறது யுதிஷ்டனுக்கு புரியும்படியா கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கலாம் புரியும்படியா கேட்கலாம். அது ஒண்ணு இருக்கு, குழப்பி அடிச்சு கேட்கக்கூடாது. கேள்வி தெளிவா இருக்கணும், ஆனா சூச்சகமா இருக்கணும். அவளும் அந்த பதில தெரிஞ்சிருந்து சொல்லணும். சத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தா எத்தை என்று எங்கே கிடக்கும்னு மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் கேட்டது போல ரகசியமா கூட்டகமா கேட்கணும். பதில் பட்டவர்த்தனமாகவும் சொல்லலாம், கூட்டகமாகவும் சொல்லலாம், முக்கியமாகவும் சொல்லலாம். பதில் சொல்லலாம். அதி விசேஷம் யக்ஷ பிரச்சனம். நிஜமாவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வரைக்கும் யக்ஷ பிரச்சனத்துல நிஜமா நிஜமாவே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல கேள்விகள் பல பதில்கள் ஆச்சரியமா காண கிடைக்கிறது. பரமானந்த வாக்கியத்துக்கும் யக்ஷ பிரச்சனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறார். ஆனந்தம் இல்லாம சிரிக்கிறவாருக்கு பரமானந்தம் எதனால கிடைக்கும், எதனால இல்லை அப்படின்றது யக்ஷ பிரச்சனத்துல காண கிடைக்கிறது. யக்ஷ கேள்வி கேட்கும்போது அந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறது. யுதிஷ்டன் அதற்குரிய பதில்களை சொல்லா. அதனாலதான் பரமானந்த ரகசியம் டைட்டிலுக்கு நடுவில் யக்ஷ பிரச்சனம் நுழைஞ்சிருக்கு. சும்மா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம ஒண்ணும் நுழையாது. பகவத் சங்கல்பத்தினால் எதிர்ச்சியாதான் நுழைஞ்சிருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் அத்தனை வசதி. முதல்ல கேட்கறது யக்ஷம் 124 கேள்விகள். என்ன ஆச்சரியம், நமக்கெல்லாம் ரெண்டு கேள்வி யாராவது கேட்காது போவோம் சும்மா கிடையாது. கேள்வி கொஞ்சம் ஆரம்பிக்காம இங்கேயே ஓட்டிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். 124 கேள்விகளுடைய பலன் என்ன, எவ்வளவு எந்த ஒரு ஸ்திதியில அது கேள்வி கேட்கறது, எந்த ஒரு ஸ்திதியில பதில் சொல்றாரு பார்ப்போம். அதோட அஸ்திவாரம் தெரியாது தெரிஞ்சாதான் அதன் மேல மரியாதை. அந்த மரியாதை அதுக்குன்னா அவ்வளவு மகாத்மியம் எல்லாம் சொல்றோம். பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் ராமாயண மகாத்மியம் எல்லாமே எதுக்கு சொல்றோம்னா அந்த கேட்கக்கூடியதான விஷயத்தின் மேல அபரிமிதமான மரியாதை வச்சு ஸ்ரத்தையோட கேட்கணும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். பகவான் கீதையை சொல்லும் பொழுது யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவன்தான் ஞானத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்றான். ஸ்ரத்தான் அவன் ஞானம் அடையிறதுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். வயசு முக்கியம் இல்லை, சரீரம் முக்கியம் இல்லை, இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, கூட இருக்கிறவா முக்கியம் இல்லை. நமக்கு எத்தனை தூரம் ஸ்ரத்த இருக்கு, அதனால ஸ்ரத்தையோட கேட்கும். நிறைய கேள்வி பதில் சொல்ல போறது இல்லைன்னா கூட சொல்லக்கூடிய கேள்வி பதில்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய புதிஞ்சு கிடக்கிறது. அதை எடுத்து உபயோகப்படுத்திக்கோங்க. அதுதான் ஆச்சரியம். இப்ப பரமானந்தம்ன்றது உள்ளுக்குள்ளே வந்து தானாவே இருக்கு அப்படின்னு புரிச்சு அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளவு விசேஷம். யக்ஷன் கேள்விய ஆரம்பிக்க, ஜோரா கேள்வி ஆரம்பிக்க. ஒரு ஸ்லோகமா கேட்கறது, ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தா நாலு கேள்வி வந்துடும். அப்படிதான் காண கிடைக்கு. ஒரு ஸ்லோகம் கிட்டத்தட்ட அனுஷ்டப் சந்த மாதிரி காண கீதை எல்லாம் சொல்றாங்க. அனுஷ்டப் சந்தி அந்த மாதிரி 8 அக்ஷரமா பிரிக்கிறது. அனுஷ்டப் சந்த மாதிரி 32 அக்ஷரம் அவ்வளவுதான். அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய ஸ்லோகம் அவ்வளவுதான். ஒரே ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே 4 விதமான கேள்விகளை 4 கேள்வி கிடக்கிறவர்கள் கேட்கணும். எங்க வந்த, எப்ப வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கடகடகடன் கிருஷ்ணன் கேட்டுகிறார், கேதாமாய் இவன் கடகடன் பதில் சொல்றார். அவர் ஆச்சரியம் அற்புதம். இந்த எக்ஸ்ட்ரா தெளிவாக கேட்டுக்கோங்க, புரியுற வரைக்கும் புரிய தமிழ் அதுக்கப்புறம் திரும்பி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப விசாரணை ஏதாவது சந்தர்ப்பத்தில் சொல்லுங்க. முதல்ல இந்த யக்ஷன் ரொம்ப ஆச்சரியமான லோகத்தையே பிரகாசப்படுத்தும்படியான ஒரு வஸ்துவை கேட்கிறது. அது விசேஷம், லோகம் இன்னி வரைக்கும் இது என்னுடைய அது அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாதபடி ஒரு வஸ்து இருந்துட்டு இது எனக்கு மட்டும்தான், நிறைய வஸ்து இருக்கு. ஆனா லோகத்துக்கே பொதுவான பிரகாசம் தரக்கூடியதான ஒரு வஸ்து பிரகாசிக்கம், அதை பார்த்துட்டால எல்லாருடைய ஹிருதயமும் அதி விசேஷமா ஆனந்தமா பிரசன்னமாக. ஹிருதயத்துல எத்தனை அஜானம் இருந்தாலும், எவ்வளவு பயம் இருந்தாலும், பாரம் இருந்தாலும், அந்த வஸ்துவை பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு தெளிவு, கொஞ்சம் ஒரு தைரியம், கொஞ்சம் ஒரு மனோபலம் எல்லாமே சித்திக்கு. அது இல்லைன்னா தாவரங்கள் விருஷங்கள் கொடிகள் எல்லாம் கூட பிரசன்னமாக்கி இருக்கிறது. அது இல்லைன்னா பட்சிகள் மிருகங்களுக்கு கூட வழி தெரியாது. அது இல்லைன்னா மனுஷாளுக்கு கூட நிச்சய கர்மானுஷ்டங்கள் பண்ண முடியாது. சூரியன் தான் அவ்வளவு சொல்லுங்க, அவ்வளவு சிரேஷ்டம் சூரியன். பகவான் கூட சூரியன் நாராயணா இருக்கான் அப்படின்னா எல்லா இடங்களையும் காணக்கிறது. சின்ன தான ஆதித்யகரன் அவர் விசேஷமா காணக்க ஆதித்யன் சொன்னாலே தினகரன் திவாகரன் அதி விசேஷமான சூரியன். இந்த சூரியன் அவ்வளவு யக்ஷன் கேட்கறது, அற்புதமா கேட்கறது, மறந்து கேட்கறது, அனுபவிச்சு கேட்கறது, தெளிவா கேட்கறது. யுதிஷ்டிரன் தெளிவா பதிச்சு கிம்சித் உன்னயதி உங்களுக்காக கேட்க, கிம்சித் ஆதித்ய உன்னயதி, அந்த ஆதித்யன் நித்தியம் உதிக்கிறான், யார் உதிக்க வைக்கிறான், ஆதித்யம் உன்னயதி, இந்த ஆதித்யன் எப்படி நித்தியம் உதிக்கிறான், யார் சொல்றா, வெயில் காலமோ மழை காலமோ பனிக்காலமோ கிருதயுகமோ திரேதாயுகமோ துவாபர யுகமோ கலியுகமோ, யார் இந்த சூரியனை சரியா உதிக்க வச்சிருக்கா, விஞ்ஞானமா மனுஷாரா யாரு, ஆதித்யம் உன்னயதி, இந்த ஆதித்யனை யார் உதிக்க வைக்கிறார், இந்த ஆதித்யனோட கூட யார் வேண்டிருக்கார், இந்த ஆதித்யனை யார் இப்படி போக வைக்கிறேன், உதயத்திலேந்து போகிறதோன்னு அவ்வளவு அழகா குணதிசையிலேந்து குணதிசை போகிறது, உதிக்கிற திசை கடக்க வந்து குணதிசைன்னு சொல்லுவார். அந்த சூரியன் மறையக்கூடிய திசையை குடதிசை பரிஞ்சாருன்னு சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி குடதிசை மறைஞ்சு போயிடணும். இங்கேயிருந்து யாரும் வந்தவர்க்கு அழைச்சிட்டு போகிறா ஆச்சரியமா, எதனால அது அஸ்தமனம் ஆகிறது, யார அஸ்தமனம் பண்ண வைக்கிறா, எதனால அது நித்தியம் நடந்துட்டு இது ஒரு நாள் கூட மாறதில்லையே. உலகத்தை எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் சூரியனுடையதான இந்த டிராவல் ஒண்ணும் மாறது இல்லையே, எந்த காலத்துல வந்து தடபடுறது இல்லையே, யாரும் தடபண்ண முடியறது இல்லையே, இது பாட்டுக்கு ருட்டீனா நடந்துட்டு இருக்கு. யார் நடத்துறா, இத்தனை பெரியதான் பிரகாசிக்கும்படியான ஒரு சூரியன் பாரபட்சம் இல்லாம அத்தனை பேருக்கும் வெளிச்சம் தரக்கூடியதான ஒரு ஆதித்யன், இந்த ஆதித்யனை யார் உதிக்க வைக்கிறா, வேற யாரு, யாரால எப்படி முடியும், பொதுவா பாரபட்சம் இல்லாம சிந்தித் ஆதித்யம் உன்னயதி, யார் உதிக்க வைக்கிறா, யுதிஷ்டிரன் கையகோபேன்னு சொல்றார். பிரம்மம், பிரம்மம் தான் இவ்வளவு அழகாக இது உன்னயதி, பிரம்மம் இருக்கே அதுதான் பிரம்மாதித்ய உன்னயதி, லோகத்திலேயே எல்லாத்துக்குள்ளையும் எல்லாத்துக்குள்ளையும் நிறைஞ்சு நிறைஞ்சு கிடக்கிற ஒரு வஸ்து இருக்கு இல்லையா, ஜன்மாதி அத்தியத, உலகம் முழுக்க எது வியாபிச்சுட்டு கிடக்கிறதோ, எது இல்லாம எதுவும் இல்லையோ, அந்த வஸ்து அழியாதான ஒரு பிரம்மம், அழிக்க முடியாததான ஒரு பிரம்மம், அந்த பிரம்மம் தான் பர்ஃபெக்டா சூரியனை உதிக்க வைக்க, கிருதயுகமா இருந்தாலும் திரேதாயுகமா இருந்தாலும் துவாபரயுகமா இருந்தாலும் கலியுகமாகவே இருந்தாலும் கூட விஞ்ஞானம் வளர்ந்தாலும் எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் கூட பிரம்மம் சரியாச்சா, பிரம்மம் மாறவே இல்லை, பிரம்மம் எந்த காலத்திலும் கூடுறது இல்லை, குறையறது இல்லை, அவசரப்படுறது இல்லை, நிதானத்தை இறக்கிற பொய் சொல்றதில்ல, பயப்படுறதில்ல. பொய் சொல்ற மாதிரி, பயப்படுற மாதிரி, திருடுற மாதிரி நடிக்கிறதே ஒழிய அவருடைய சுவாவம் அது இல்லை. அந்த பிரம்மம் தான் ஆச்சரியமா ஒவ்வொரு நாளும் சூரியன் ஜோர உதிக்கிறக்க இந்த பக்கம் எழுந்துடு. உதிக்கிற நேரம் ஆயிடுச்சு, நீ 6:12 நீ உதிக்கணும், நாளைக்கு 6:02 உதிக்கணும். மழை காலமா இருந்தாலும் நீ உதிச்சு ரொம்ப மழை பெய்யாத பரவாயில்ல, எடுத்துக்கலாம் கிடையாது. உதிச்சுட்டே இருக்கான, ஒரு 10 நாள் வெக்கேஷன் தரப்படாதா, ஒரு கேஷுவல் தரப்படாதா, ஆனா ஏதாவது உடம்பு முடியல, ஒரு நாள் லீவு போட முடியறதா, ரொம்ப அதாலும் தொந்தரவு காலங்காலத்துல 6 மணி நிதிக்க வேண்டியிருக்கு. மகாபாவிகள் இருந்து நல்லவர்கள் எல்லாரையும் பாதுகொள்ள வேண்டியிருக்கு. நம்ம சொல்லி அவரெல்லாம் பார்க்காம இருந்தாலும் நிம்மதியா இருக்கும். முகத்தை முடிக்காம இருந்தா இவ தலையெழுத்து எல்லாரையும் பார்த்தாங்க, மத்திய அவரை பார்க்கறாலும் இல்லை. நம்ம எப்படியாவது நித்தியம் சந்தியாவை கொண்டு போய் பார்த்தாலும் அதுவும் இல்லை அப்படின்னா மகர சங்கராந்தி போய் பார்த்தாலும் இல்லைன்னா சூரிய கணத்து போய் அதுவும் பார்க்க கூடாதுன்ற பார்க்க மாட்டீங்க. நேரடியா பாத்துடாதீங்கன்னு சொல்லுறா பாக்குறது கிடையாது. அகஸ்மாத் அவரை பார்த்தா தான் ஆனா அவர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா, எந்த விதத்திலையும் கடமையில் என்று தவறதே கிடையாது. ஆச்சரியம் சூரியன் எவ்வளவு சிரேஷ்டம், நிஜமாவே எல்லா இடங்கள்லயுமே சூரியனை பத்தி ஒரு பிரஸ்தாபம் காண கிடைக்கிற விஷயம். தாகரத்தை கூட ஏகாதசி கந்தத்துல அவதூத கீதையில சூரியனை கூட ஒரு குருவா அவர் சொல்றான். ஆச்சரியமா எல்லா சுரத்தையும் கழிச்சல்லி எல்லாருக்கும் தேவையான சமயத்தை மழையா கொடுக்கிறா, நான் எதையும் வச்சுக்கிறதுன்னு சொல்லி அவதூதர் சூரிய 24 குருமார்கள் சூரியனையும் ஒரு குருவா சொல்றார். அந்த சூரியன் அப்படியே பகவத் சங்கல்பத்தின்படி பிரம்ம ஆர்ஜியைப்படி நித்தியம் உதிக்கிறார். கிம் சித் முன்னய தீம் அது கேட்டு பதில் சொல்லலாம். சூரியன் பிரம்மத்தினால உதிக்கிறது பார்த்தோம்னா சில தாகவத்தில் கூட கபிலரும் தேவபூதியும் பேசிட்டு இருக்கார். அப்ப அவர் சொல்ற அம்மா என்னிடத்துல இருக்கிற பயத்தினாலதான் சூரியன் உதிக்கிறது, என்னிடத்துல இருக்க பயத்தினாலதான் கடல் கட்டுப்பட்டு கிடக்கிறது, என்னிடத்துல இருக்க பயத்தினாலதான் காற்று வீசறது, பகவத் பிரம்மத்து பயத்தினாலதான் பூமியோட சுத்தின் இருக்குமா, எல்லாம் பிரம்ம ஆர்ஜிக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துட்டு கிடக்க. சத்யதா கப்யாகம் புண்டரீகம் ஏதாட்சி உபனிஷத் மந்திரம் காண கிடைக்கிறது நம்ம சோடா. அவ்வளவு அழகான பிரகாசிக்கும்படியான அந்த சூரியனுக்குள்ள எந்த பிரபு இருக்கான், அவனுடைய திருக்கண்கள் தாமரை போன்ற கண்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அதனால சூரியனை பிரம்மந்தான் உதிக்க வைக்கிறது, சனி ஒண்ணு உதிக்க வைக்க முடியாது. சனி ஒண்ணு இன்னைக்கு சூரியனை டெம்பரேச்சர் குறைக்கணும்னு குறைக்க முடியாது. எதாவது வேணா ஏசியை போட்டுக்கலாம், எதாவது வேணா கொடையை பிடிச்சிக்கலாம், வேணா தொப்பியை போட்டுக்கலாம், எங்கேயாவது வைக்கலான்னு சூரியனுடைய பலம் ஒண்ணு மாறுது அப்படியேதான் இருக்க. ஏன்னா பிரம்ம பலத்துக்கு அந்த சூரியன் எதனால காதல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு தெரியவா சொல்றான்னா பிரம்ம ஆட்சியா வெள்ளவா பிரதிபிரயோஜனம் எதிர்பார்க்காம சூரியன் உதிக்கிற பிரதிபிரயோஜனம் தேவையே இல்லையா, ஆனாலும் உதிக்கிற ஸ்ரீமத் ராமன் கூட சொல்றான் பரதனர் தப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா ராமன் வித்தியாசமா சொல்றான், ஏதோ சூரியன் உதிக்கிறது சூரியன் அஸ்தமன ஆகிறது நினைச்சுட்டு இருப்பாமா, ஆனா அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அஸ்தமனம் ஆகும் பொழுது நம்முடைய ராத்திரி வாழ்க்கை பகல் வாழ்க்கை எல்லாம் வாங்கிட்டுதான் உதிக்கிறார், வாங்கிட்டுதான் அஸ்தமனம் ஆகிறார் அப்படின்னு பகவான் ராமன் கூட சூரியனை உதாரணமாக சொல்றான். அவ்வளவு சிரேஷ்டம் தட்சிணாயன் உத்தராயன் எல்லாமே சூரியன் அஸ்திவாரமா கொண்டுதான், வேற ஒண்ணும் இல்லை. சூரியன் அவ்வளவு சிரேஷ்டம், சௌரமாசம் சாந்திரமாசம் சௌரமாசம் அவ்வளவு சிரேஷ்டம். காதால கூட அஞ்சியம் கூட சூரியனுக்கு தான் மாத்தியானிகம் மஞ்சம் சந்தியாசனம் மஞ்சம் சூரியனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு பிராதாண்டியம். அந்த சூரியனுக்கு ஏன் இவ்வளவு பிராதாண்டியம்னா பிரம்ம ஆஜ்ஞன் பிரம்மம் அதை உதிக்க வைக்கிறது. அதனாலதான் இத்தனை பிரகாசம் சூரியனுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்றேன், சூரியனுக்குள்ள போய் கொடிய நடுறேன் கிளம்புறாளா, பூமியை சுற்றுறதுக்கு சாட்டிலைட் பண்றேன்றா, சந்திரமண்டலத்துக்கு போறேன்றா, புதுசு புதுதா கிரகங்களை கண்டுபிடிச்சோம் போட்டோ எடுக்கிறேன்றா, சூரியனை பத்தி பெருசா பத்தா அது நெருப்பு கோலம் அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா பிரஸ்தாபிக்க சனாதனமான இந்து தர்மத்தை விட்டா வேற யாருக்கும் முடியல தெரியல, பயமா நெருப்பு கோலம் தக 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 தகன்னு சொல்லிக்கல். ஆசிரிய மூர்த்தி மாதிரி அப்படியே முழுங்கத்தை யாரும் ட்ரை பண்றாங்க இப்ப ஒண்ணும் கிடையாது. ஆசிரிய மூர்த்தி இன்னாரு காரு அப்படின்னு போய் பழங்க அடிச்சு பிடுங்க போயிட்டு ஆள் அப்படின்னா அத்தனை பேரையும் கவர்ந்தெடுக்கக்கூடியதான ஒரு சக்தி சூரியனுக்கு இருக்கு. அந்த சூரியனுக்கு இவ்வளவு மரியாத சத்தியமாகவே பிரம்ம ஆஜ்ஞைய பண்றதுனாலதான் எத்தனையோ பேர் ஆயுசு மாறிட்டு இருக்கு, வயசான பொதுவா தான் 40 தான் பாரபட்சமே இல்லாத ஒருத்தன். அந்த சூரியன் நித்தியம் பிரம்மத்தினால உதிக்கிறது. பிரம்மம் தான் ஆச்சரியம். சூரிய உதயத்திலேருந்து பார்த்தனா எல்லாமே பிரம்ம ஆக்கியம் என்ன புரிஞ்சுக்கோங்க. பிரம்மம் இல்லாம சூரியன் உதிக்காது. பிரம்மம் இல்லாம சூரியனுக்கு பிரகாசம் கிடையாது. பிரம்மம் இல்லாம சூரியனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பிரம்மம் தான் சூரிய உதயத்துக்கு காரணம். ஒவ்வொரு நாளும் சூரிய உதயமாய் பிரம்மம் நம்ம எழுப்பு எழுந்துக்கோங்களோ வாழ்க்கை நல்ல கட்டி அவசோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய பிரத்யோ நாம் அமிர்தம் கமய ரொம்ப சொல்றது வேதம் கூட. அவ்வளவு எழுதணும். அப்பா சூரியன் அப்படியே கண்ணை மூடி சூரியன் நேர உட்காந்து தியானம் பண்ணு. இந்த பட்டா அப்புறம் உள்ளுக்கு அப்படியே கபகபகமான ஒரு நல்லா கவனிச்சு பார்க்கலாம். சூரியன் நேரம் உட்காந்து கண்ணை மூடி அப்படி உள்ளுக்குள்ள அந்த கண்ணு மூடி இருந்தா கூட வெளியே வெளிச்சம். இந்த வெளிச்சம் அப்படியே கிரியத்துக்குள்ள இறங்கும் பொழுது அஜ்ஞானம் நாசமாகும். அதுக்காக சூரியன் உதிக்கிற பார்த்த உடனே பரம சந்தோஷமா இருக்கும். கன்னியாகுமரில் இந்த சூரியன் உதிக்கிற அழக பார்க்கறது பரம சுகமா இருக்கும். பிரம்மம் பிரம்ம பலத்தினால இந்த சூரியன் உதிக்கிறது. பிரம்மம் தான் சூரியனை உதிக்க வைக்கிறது. இந்த சூரியன் கிழக்கிறேன்னு மேற்கு பனிஞாயிறு வரைக்கும் போயிட்டு இருக்கானே எப்படி போறா அப்படின்னு கேட்டா ஆச்சரியமா தேவர்கள் எல்லாம் ஜோரம் சகாயம் பண்ணி சகாயம் பண்ணி சகாயம் பண்ணி இந்த சூரியனை பிரம்மக்கு சங்கல்பதா அதாவது எடுத்துட்டு போறா. அவ்வளவு அழகா சொல்றா பிரம்மம் சூரியனை உதிக்க வைக்கிறது. தேவர்கள் எல்லாம் அவ்வளவு அழகா அந்த பக்கம் எடுத்துட்டு போறா. தேவர்கள் எல்லாம் கூட சகாயம் பண்ணி எடுத்துட்டு போறா. அதே நித்தியம் அஸ்தமனம் ஆகிறது. எப்படி அஸ்தமனம் ஆகிறது? தர்மத்தினால அஸ்தமனம் ஆகிறது. அந்த வகையா நித்தியம் தர்மம் சரி சாயங்காலம் ஆயிடுது. இதுக்கு மேல என்னுடைய வெப்பம் இவாள் தகிக்கப்படாது. அடங்கிடு தர்மத்துக்கு அவ்வளவு தூரம் பலம் இருக்கா. கட்டுப்பட்டு கணக்கல எவ்வளவுதான் இருக்கலாம். நித்தியம் அஸ்தமனம் ஆகிறது அப்படின்னா தர்மத்தினால அஸ்தமனம் ஆகிறது. தர்மத்துக்கு அவ்வளவு பலம் உண்டு. தர்மத்தை கட்டுப்பட்டு இருக்காரு சூரிய பகவான். அதே சூரியன் நித்தியம் நடந்துட்டே இருக்கு. எப்படி பிரதிஷ்டத்தை கேட்கிறார்? எந்த காரணம் கொண்டு இந்த சூரியனுடைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே நித்தியம் நடந்துட்டு இருக்கு? சத்தியத்தினாலே. சத்தியம்தான் எல்லாத்துக்கும் அத்தியமாரமாக சத்தியம் பத தர்மம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சத்தியத்துல அது நித்தியம் நிலைச்சு நிற்க சூரியன் அவ்வளவு அழகம் சத்தியத்துல நிலைச்சு நிற்கிறது. கடகடான எட்சம் கருள் இருக்கிறது. நாலு கருள் கருத்து நாலு பதில் வேகமா சொல்லணும். ரொம்ப சுத்தாரமா சொல்லணும். சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து அனுப்பிக்கணும். அந்த மாதிரி சூரிய விஷயம் கேட்டெடுத்து நிக்ஷம் அற்புதமா ஓவனா அப்படி கேட்டுக்கிறார். விதவிதமா 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 ஆச்சரியம் நிறுத்தி விதானமா அற்புதமா கேட்டுக்கிறார். இவரும் அசராம பதில் சொல்லவா நாலு கேள்வி கேட்டு நாலு கேள்வி டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன். லட்சம் திருப்தி ஆயிருந்து நான் பெரிய ஆள் நினைக்கவே. அதே வினயத்தோட பதில் சொல்றார். அது அத்தனை வேகமா கேள்வி கேட்கிற இவரும் இந்த வினயம் மாறாம பகவத் தியானம் பண்ணிட்டு பதில் சொல்றார். பகவத் தியானம் பண்ணிட்டு பதில் சொல்றதுனாலதான் சரியா இருக்கு. லட்சணம் திருப்தி ஆகிறது. ஒரு கேள்வி கேட்டு பதில் சரியாக அடுத்த கேள்வி கேட்கிற அதானே நியாயம். அதுதானே தர்மம். அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த யக்ஷன் ஜோரா கேள்வி கேட்டு இவரும் பதில் சொல்லிட்டான். ஒவ்வொன்றா கேட்க நிறைய கேட்டு வளர்ச்சி ஒன்பதா கேட்கறது கேட்கும் பொழுது அதே யக்ஷன் ஜோரா கேட்கறது. யமன் நண்பன் உள்ளவனா இருக்கான் ஒன்பதா கேட்கறியம் கிம் தித்தீயமான் பவதி யாருக்கு தோழன் இருக்கான் யார் தோழன் உள்ளவனா இருக்கான் யாருக்கு யார் தோழன் கேட்கறது ரொம்ப அழகா சொல்றா. விதிஷ்டனம் ஆச்சரியமா அற்புதமா தைரியம் உள்ளவன் தோழன் இருக்கவனா இருக்கான். தைரியம் தான் தோழன். தைரியமான மனசுல அசராத தைரியம். நான் தனியா இருக்கேனே அப்படின்னு நினைக்கப்படாது. எந்த காரணத்தை மனசு அமர்ந்து போகப்படாது. எந்த இடத்துல மனசு விட்டு போகப்படாது. தைரியம் பார்க்கலாமே வாழ்க்கையில எத்தனை நிகழ்ச்சி நடந்தாலும் தைரியமா இருக்கும். சரீரத்துல பெரிய வியாதி வந்தாலும் தைரியத்தை இருக்கப்படா. லோகத்துல பெரிய அபவாதம் சம்பாதிச்சா தைரியத்தை இழக்கப்படா. லோகமே கொண்டாடினாலும் தைரியத்தை இழக்கப்படா. கை வைக்க எல்லாமே இழந்துட்டோம்னாலும் தைரியத்தை விடப்படா. நம்ம கூட இருக்கிற எல்லாரும் திரஸ்கரிச்சுட்டாலும் தைரியத்தை இழக்கப்படாது. நீரா போல செக்குபாய் போல யார் எதை இழந்தாலும் எதை தள்ளி விட்டாலும் எந்த காலம் தைரியத்தில் இறக்கப்படாது. பிரகல்லாதன் போல நிஜமாவே அவருக்கு ஒரு சோழன் யாருன்னா தைரியம் தான் இருக்கு. பகவான் இருக்கான், பகவன் நாமன் ஜபம் இருக்கு, எனக்கு ஒண்ணு பெரிய கவலை கிடையாது அப்படின்னு அந்த தைரியம். தைரியம்னாலே நிதானம்னு ஒரு அர்த்தம் காண கிடைக்கல. பார்க்கலாம் தைரியம்னால நடக்கிறது பார்க்கலாமே, சரி இது நடந்து விடுதா பார்க்கலாம், இந்த மாதிரி நடந்து விடுது அடுத்து என்ன காரியம் பார்க்கலாம். தைரியாது அப்படின்னா காண கிடைக்கிறது. ரூபகோஸ்வாமியோட சொல்லுங்கள் தைரியாது அப்படின்னு பக்தி பிரசன்னமாகறதுக்கு பகவத் அனுபவத்தை தொலைக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமா எது வேணும் அப்படின்னு கேட்டா தைரியம் வேணும் அப்படின்னு சொல்றேன். தைரியம் இருந்ததுனாலதான் சத்ரபதி சிவாஜி கூட முகமதியர்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு படாதபாடு படுத்தின்றிருந்த காலத்துல தைரியத்தை கொண்டுதான் ஆச்சரியமான சனாதனமான இந்து தர்ம சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணா அப்படின்னு காண கிடைக்க. தைரியம் தான் அஞ்சு வயசு குழந்தைக்கு சொல்லிட்டு சொல்லி அந்த தைரியமான மேல போட போட பகவான் இருக்காங்கோ நாமஜபம் பண்ணு சொல்லிட்டுதான் அந்த தைரியம் இருந்தது. அதனாலதான் குழந்தை அஞ்சு மாசம் காட்டுல நின்னான், மூணு நாள் ஆதாரம் சாப்பிடல, அதுக்கப்புறம் ஆறு நாள் சாப்பிடல, அதுக்கப்புறம் ஒன்பது நாள் சாப்பிடல, அப்புறம் பன்னிரெண்டு நாள் சாப்பிடல, அப்புறம் ஒண்ணுமே சாப்பிடல. ஆனாலும் சாப்பிடாதனால தனக்கு ஏதாவது ஆயுதம் அப்படின்னு பயப்படல, தைரியமா இருந்தான். பகவன் நாமத்தை சொல்லி இருந்தால் அந்த தைரியம் வந்து இருக்கு. அதனாலேயே அஞ்சு மாசத்துல பரபிரம்மத்தை பாருங்க தைரியம் நிதானம். தைரியம் இருக்கிறவன் திதீயவான் பவதி. தைரியம் இருக்கிறவனுக்குதான் சோழம் இருக்க. அதாவது பத்தாயிரம் பேர் நம்ம கூட இருந்தாலும் உள்ளுக்குள்ள தைரியம் என்னன்னா பயம் தான். ஒரு கோடி பேர் நம்ம கூட நிக்கிறா, ஆனா ஒரு பாம்பு வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு அடிவைத்த கலைக்கிறதுனா போச்சு. யாருமே என்னன்னா நம்ம தனியா இருக்கும், பாம்பு வந்து இருந்தவர் ஜெயிக்க முடியும். தைரியம் வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியம், அதைரியப்படவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு பகவான் கூட கீதையில அர்ஜுனிடத்த முதல்ல தோழனா பேசுறான். அப்ப சொல்றான் எங்கேந்திரா உனக்கு இந்த கோழைத்தனம் வந்துடுத்து மாத்த கமப்பாத்த நைதத்துவ யுவத்தில் க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தத்துவ உத்திஷ்ட பரந்தத்வா உத்திஷ்ட க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தத்துவா உத்திஷ்ட பரந்தத. ஏ அர்ஜுனா, இந்த அதைரியத்தை முதல்ல விட்டு தொலை. இந்த அதைரியம் வந்து கொடுத்தனா புத்தி வேலை செய்யாது. இந்த அதைரியம் வந்து கொடுத்தனா சரீரம் கலச்சி வந்து அதனாலே அதைரியம் தானே வந்து கொடுத்தோம் அர்ஜுனனுக்கு. அப்படியே கண்ணெல்லாம் சுழல்றதுரா, உடம்பெல்லாம் நெடுங்கிறதுரா, கை ஏந்து காண்டிமா நடுவதா, எல்லாம் அதைரியம். ஆனாலும் பகவான் முதல்ல தோழனா சொல்லும் பொழுது க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தத்வா உத்திஷ்ட பரம் தம எழுந்து நின்று தைரியம். விவேகானந்தர் கூட அவரவர்கள் வெளிநாட்டுக்கு போனார், தைரியம் தான் நம்பிக்கை. எந்த காலத்தில் அவர் நிஜமாவே சகாயம் என்ற காலே கிடையாது. நிஜமாவே பார்த்தோம்னா விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போன சமயத்தில் எத்தனையோ பாரத தேச வாசிகளும் அங்க இருந்தார். ஆனா இவருக்கு சகாயம் பண்றதுக்கு ஆள் இல்லை. இவரை பத்தி விதவிதமா கேவலமா குதர்க்கமா பேசுறதுன்னா நிறைய பேர் இருந்தார். அந்த சமயத்தை கூட அதிகப்படாமல் இருந்து ஜெயிச்சு காட்டினார். பெருசா சிக்கோட்டா மாணவர்கள் எல்லாரும் அந்த இவரையும் கூட்டிருந்தார்கள் போயிருந்தார். ஆமா இவன் இந்திய பேச போறா போனா போய் கடைசியில ஒரு நிமிஷம் கொடுத்தா போகணும்னு கொடுத்துட்டா அவ்வளவுதான். அப்புறம் மரியாதை கொடுத்தவர் பெருசா ஆமா ஓவானா ஒண்ணுமே வந்தல. அப்ப கூட சரி பரவாயில்ல, ரெண்டு நிமிஷம் என்ன முடியுமோ பேசுறாங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு என்ன சாதிக்க முடியுமோ சாதிக்க, நிதானமா தைரியமா இருந்தா கடைசியில இவர் பேச விட்டு அவ்வளவுதான். ஒரு பிரதாசன் சித்திரத்தை ஆரம்பிச்சுமே அடங்கி போயிட்டா, அத்தனை பேரும் பயந்து போயிட்டா. அத்தனை பேர் அடுத்த வார்த்தை எதுவுமே கூட பேசவே முடியலையா. அந்த மாதிரி இந்த தைரியம் ஜெயிச்சு காட்டினா எந்த இடத்துல அதைரியப்படாதீங்க. என்ன ஆனாலும் அதைரியம் வரப்படாது. நம்ம குழந்தைகளே அப்படிதான் பயமுட்டு ரொம்ப ஆச்சு கண்ணை கொடுத்து அந்த மாதிரி யாரோ நிக்கிறா பாத்தியா பூச்சாண்டி வந்து விடாது அதைரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதைரியம் அல்ல ஏன் அப்படின்னு கேளு. அதைரியம் தான் வாழ்க்கையுடைய பெரிய துக்கமே, பெரிய இம்ச வாழ வரைக்கும் இந்த அதைரியம் தான் படுத்தி தொலைக்கிறது எல்லாத்திலையுமே நம்பு. சத்ரபதி சிவாஜிய ஒரு நாள் கூட அதைரியப்பட விடவே இல்லை அவருடைய அம்மா. அதைரியப்படப்படாது வரலாற்றுக்கு ஒண்ணுமே இல்லை, கவலைப்படாது சொல்றது கூட ஆளு. ஆனா குழந்தை தைரியமா இருந்தான். நிஜமாவே தைரியம் தான் அவருக்கு சகாயம் இருந்துச்சு. அதனால அந்த தைரியம் இருக்கான் திதீயவான் பவதி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லட்சம் கேட்கறது ஆச்சரியமா, அது விசேஷம் தான், அற்புதமா. யார் புத்திமான ஆகலாம், யார் புத்திமானோ லோகத்துல புத்திமானாகும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. கிம் சித் புத்திமான் பவதி, யார் புத்திமான ஆகலான். ரொம்ப அழகா சொல்றார், புத்திமான் யாரா எப்படி ஆக முடியும்னு கேட்டா, விருத்த தேவையா, பெரியவாளுக்கு சேவை பண்றதுனால தான் புத்திமான ஆக முடியும். இல்ல ஆக முடியாது, சத்தியமாக முடியாது. பெரியவாளுக்கு வாழ்க்கையை பத்தி ஒரு அனுபவம் இருக்கு, வாழ்க்கையை பத்தி ஒரு ஞானம் இருக்கு, இது இப்படி இது சரியில்லை இது தப்பு. அதனால அவர் சில இடங்கள்ல வித்தையாளர் வார்த்தைக்கு பெரியவாள் அர்த்தத்துக்கு எழுந்திரிப்பாரு. சில பெரியவா சொல்லும் பொழுது பக்தியில ஞானத்தை வளர்ந்ததான மகாத்மாக்கள் சத்குருவா விருத்த சேவையா, பெரியவாளுக்கு சேவை பண்றதுனால ஆச்சரியமா புத்தியை கிரீக்கிறோம். பகவான் பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. இந்த விருத்த சேவையினால ஆச்சரியம், பெரியதான ஞானத்தை அடைய முடியும். சந்தேகங்கள் அவன்தான் புத்திமான ஆக, புத்திமான ஆகணும்னா பெரியவாளுக்கு சேவை பண்ண. இது என்னன்னு சொல்லி கொடுங்க, இது எனக்கு என்னன்னு தெரியல. வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அனுபவம் இல்லை. குழந்தைகள் கூட எதையான பார்த்து பயப்பட அம்மா ஓடி போய் கட்டிக்கிற அம்மா ஒண்ணு விட இவ்வளவு தாண்டா, இது கர்ப்பா பூச்சி தாண்டா, இது எறும்பு தாண்டா, இது நாய் பூச்சி, இதுதான் ஓடி வேண்டாம் எப்படா. சின்ன வயசுல அம்மா அவளை தூக்கி வச்சுக்கிறா, இதெல்லாம் கொஞ்சம் வேலைதான் சொல்லி விடுறான். அம்மும் இப்படி சாப்பிடணும், மலமூத்திர விசர்ஜனம், நடு ஆளெல்லாம் போகக்கூடாது, பாத்ரூம்ல போகணும், போடப்பாது நடக்கணும், செருப்பு போட்டுக்கணும், மருத்துவாதி வந்தா சொல்லணும், எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி பெரியவாளோட அண்டி இருக்கும் பொழுது, பெரியவாளோட பழகும் பொழுது, அவ சொல்றபடி கேட்கும் பொழுது புத்தி விஷயங்கள் தானாவே கிரகிக்கிறோமா, புத்திமானாகணும். புத்திமான் விருத்த சேவையா பவதி, புத்திமா விருத்த சேவையா. நம்மாழ்வாருக்கு சேவை பண்ணதுனால தான் மதுரகவி ஆழ்வாருக்கு ஆச்சரியமான பரதத்துவ ஞானங்கள் எல்லாம் லபிச்சு. சுவாமி ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணதுனாலே வடிகளம் அதி விசேஷம் பரதத்துவ நிர்ணயம் புரிஞ்சு. அதனால பவதி புத்திமான் விருத்த சேவையா, பெரியவாளுக்கு சேவை பண்ணுவதும் விஷயம் தெரிஞ்ச ஞானிகளுக்கு, விஷயம் தெரிஞ்ச பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது நிறைய விஷயங்கள் ஜோர கிடைக்கும். உபனிஷத்தை கூட பார்க்கலாம், சத்தியகாமம் ஒரு குருவிடத்த போறான், சாபாவளான்னு சத்தியகாமம் அழகா போறான். அவர்களிடம் சத்தியத்தை உபதேசம் பண்ணுங்கோ, ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கோ, பரதத்துவத்தை உபதேசம் பண்ணுங்கோ, எனக்கு வாழ்க்கையில யதார்த்தம் பண்ணும் ஞானம் வேணும்னு கேட்டார். உடனே அவர் சொல்றார், எனக்கு ஒரு 400 மாடு இருக்கு, இந்த 400 மாடுகளை 1000 ஆக்கி கொண்டு வராமல் அதுக்கப்புறம் ஞானத்தை உபதேசம் பண்றேன். உடனே 400 மாடுகளை ஓட்டிட்டு போறான் பையர், 400 மாடுகளை காப்பாற்றி அதோட ஒன்னொரு ஒண்ணு கூடி அதுக்கப்புறம் குட்டி போட்டு, இதெல்லாம் ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி 5-6 குட்டி போட்டு சொல்லாம வருவாங்க. இந்த நாய்க்குட்டி பண்ணி தான் போட மாதிரியே குட்டிகள் தான் அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டுபிடி அப்படிலாம் போறாரு, ஓவரா போட்டு இப்படி வளர்ந்து 1000 மாடம் பகு சத்தையோட பண்ணிட்டு இருக்கான், சொல்லியிருக்கான் விருத்த சேவையா. பண்ணுவோம் நிச்சயமா பண்ணி முடிச்சுட்டோம்னா குரு ஞானம் வேறன்னு சொல்லலை, அங்கே உட்காரு தியானம் பண்ணு கண்ணை மூடிக்கோ கையில ஒரு சமம் மாறி வச்சு ஒன்னும் சொல்லல. ஒரு மாடு எப்படியும் வாழ்ந்து இருந்தான், 1000 மாடுகள் ஆகிறதுக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை ஒரு ஞானத்தை ஒரு ரகசியத்தை பரமாத்மா அவர் நிரூபணம் பண்ணிடுச்சு. 1000 ஆடுகள் ஆனவர்கள் அழிச்சுட்டு வரான் குரு பார்த்த என்னடா பயனா, பிரம்ம தேசத்தையா சொல்லிக்கிறியா, எப்படிடா எல்லாத்தையும் அந்த மாதிரி நடந்தது அப்படியா, அப்போ உனக்கு தெரிஞ்சிருந்தான், எனக்கு ஒன்றும் தெரியல. இதெல்லாம் ஒவ்வொரு பங்கு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க சொன்னாத தெளிவா புரியணும். உடனே அவ்வளவு அழகா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தான், புத்திமான் விருத்த சேவையா சொன்னாலே. இந்த விருத்த சேவை பண்ணதுனாலே அவன் புத்திமான கைங்கரியம் அவ்வளவு சிரேஷ்டம் அதி விசேஷம். ஏகநாதர் கூட ஜனார்தன சுவாமின்னு இருக்காரு, அவர் இடத்துல போய் ஞானத்தை வேணும்னு கேட்கிற, அவர் ஆடி கணக்கெல்லாம் மாறுற ஆடி பண்ணான்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணிட்டே இருக்கார். ஒரு சிதியில 1 ரூபாய் எங்கேயோ உதச்சது கணக்குல, அதுக்காக பெரிய 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 உட்காந்து சேர்ந்தே இருந்தார். கடைசியில கண்டுபிடிச்சு ஆமாடா கண்டுபிடிச்சுட்டே அப்படின்ட்டார். பல வருஷங்கள் கழிச்சு பல காரியங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் பெரிய பெரிய உட்காந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதான் கண்டுபிடிச்சுட்டே நான் உடனே பக்கத்தில் வந்திருக்கிறேன், என்னடா பேரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, 1 ரூபாய் உதச்சது கணக்குல சாதாரணு போராடி இருந்தேன், இப்ப கடைசி ரபா அப்படின்னா. அப்ப திருச்சா வேற இந்த 1 ரூபாய் கண்டுபிடிக்கிறது இருக்கிற சட்ட பரமாத்மா அவர் வச்சுதான் கடைசி வந்தா முடிஞ்சு போயிருக்கு. இவ்வளவு நாள் இவ்வளவு போராட்டம் பண்ணி விருத்த சேவை பண்ணதுக்கு அவர் சொன்ன ஒரே தத்துவம், 1 ரூபாய் கணக்கு காலி பண்றது இவ்வளவு பிரயத்தனை பத்தியே இதே பிரயத்தன பரபிரம்ம தலையத்து இதே ஸ்ரத்த பரபிரம்மத்தை சமைச்சுட்டா உனக்கு பரபிரம்மம் சித்திக்கும். ஆஹா ஞானம் வந்துடும். அது வரைக்கும் ஒன்னும் சொல்லல, ஒரு வார்த்தை பேசல. அப்புறம் கூட கெண்டல் பண்ண இன்னொரு உட்கார்ந்து இருக்கா, ஞானம் தெரியல. அவர் மந்திரி, ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கா, தன் வீட்டு காரியத்தெல்லாம் பண்ண சொல்லிட்டு இவனை ஏமாத்திட்டு இருக்க, இவ்வளவு சொல்லியும் கூட இவர் சர்ச்சைய விடல, விருத்த சேவையால விடல, பிடிச்சிருந்தே இருந்தா ஒரு நாள் விடிய விடிய உட்கார்ந்து கணக்கு டாலி பண்ணி முடிச்சு அப்பாடா குதிச்சவனே. இதுதாண்டா தலையில பிரம்ம தடையத்துக்கு ஞான தடையத்துக்கு வேற ஒண்ணு வேண்டாம், சத்தாவான் லபதே ஞானம்னு சொன்னவரே அவ்வளவு. அதுக்கப்புறம் கடகரன் எல்லாம் பிடிச்சவன் அத்தனை சிரேஷ்டம் இந்த விருத்தேயா புத்திமானவர். நம் சகல விஷயங்களையும் எதை அறிந்தா என்றா அறியலாம், அவன் அறியணும். அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற சதாச்சாரிய பிடிச்சன விருத்த தேவையா அவ்வளவு சிரேஷ்டம். அப்பதான் எல்லா விஷயங்களையும் கிரகிக்க முடியும். சுவாமி ராமானுஜன் ஆச்சரியமான ஒரு சதாச்சாரி சத்திஷ். திருவரங்க பெருமாளரையர்னு ஒரு மகாத்மா இருந்தார். அந்த மகாத்மா நித்தியம் திவ்ய பிரபந்தம் எல்லாம் பாடி அரையர் சேவை எல்லாம் பண்ணுவார். அரையர் சேவை ஆடுறது அந்த மாதிரி நித்தியம் அவர் உடம்பு ஆடுறதுக்கு முன்னே அரையர் உடம்பு முழுக்க மஞ்சள் சந்தனம் அரைச்சு பூசுவான். அதை பூசிட்டு அப்புறம் போய் ஆடுவார் தலையில். அழகா ஒரு கீழே மாறலாம் இந்த பகவான் கூட அபிநயம் பிடிச்சிட்டு காலில் சடையெல்லாம் கட்டிட்டு வித விதமான மாலைகள் எல்லாம் போட்டு அபிநயம் பிடிச்சி திவ்ய பிரபந்தத்துக்கு ஆடுவான். அந்த மாதிரி அழகா மஞ்சள் அரைச்சு ராமாயணத்துல ஒரு ஆச்சாரம் எடுக்க என்ன பூசிட்டு எத்தனைக்கு ராமாயணத்துல இப்ப சன்னியாசி சன்னியாசி நிறைய சிஷ்யர்கள் இருக்கா, இருந்தாலும் கூட சிஷ்ய லட்சணம் படி ஜோரா அதிவிசேஷமா சாது வித்தியாசமே நம்மளா காண கிடைக்க சத்புத்தி சாது சேவி நம்மளா காண கிடைக்க சாது சேவை பண்ணணுமா. மிகமாட்ட மகாதேவிய சிஷ்ய லட்சணங்கள் 15 லட்சணங்கள் சொல்றாரு. குரு லட்சணங்கள் 14, சிஷ்ய லட்சணங்கள் 15. அவர் சொல்ற சாது சேவி சத்புத்தி சாது சேவி சாதுகளுக்கு சேவை பண்ற புத்தி இருக்குன்னா அப்பதான் நிஜமா தலைவா புத்தி அடைவான். அந்த மாதிரி ஆச்சரியமா இவர் அவ்வளவு பெரியவர். ஸ்வயம் ஆதிகேஷ அவதாரமான அதன் அழகா மனுஷர் அரைச்சு ஜோர அற்புதமா உடம்பு அப்படி கடவை அறிஞ்சவோ அது சிரி சிரியா இருந்தது. மஞ்சள் அவ்வளவு தூரம் மைய அறையல், அது நம்ம சாஃப்டா இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. உடனே கொஞ்சம் முகம் மாறி போயிரு இந்த திருவரங்க பெருமாள் அறையலுக்கு. உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்தா இவருக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடகரன் அந்த மஞ்சள் காப்பர் எடுத்துட்டு புதுசா கடகரன் அரைச்சு ஜெயிச்சா ரொம்ப நன்னா அவரு குளிர்ந்து போயிட்டாரு. ஏண்டா பயிலுக்கு எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இதை பண்ணியோ அப்படின்னு கேட்டார். சர்வ சொத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்காக இது செஞ்சியோ அப்படின்னாரு. உடனே சுவாமி ராமானுஜர் ஆமாம் அப்படின்ட்டார். அவர்கிட்ட எல்லா சர்வ சொத்து இருக்குன்னா ரகசியம் குருனா என்னன்னு சொல்லி கொடுக்குற ரகசியம் அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு போயிருந்தார். குரு யாருன்னு உடனே இது கேட்ட உடனே எதிராக காதல அவர் சொல்லிட்டார். குரு ரேவ பரம் பிரம்ம, குரு ரேவ பரம் தனம், குரு ரேவ பரக்காமக, குரு ரேவ பராயணம், குரு ரேவ பராவித்யா, குரு ரேவ பராகதி, யஸ்மா உபதேசாமோ தஸ்மா குருதரோ குரு. குருதான் பரபிரம்மம், குருதான் மேலான தரம், குருதான் மேலான கல்வி, குருதான் மேலான படிப்பு, குருதான் மேலான கதி, குருதான் மேலான தபம், குரு கிருபதான் மோட்சம் வரணும். எல்லாத்தையும் உபதேசம் பண்றதுனால அந்த குரு பரமாத்மாவுக்காகவும் பெரியவர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சார். உடனே கதை அழுதான ராமாயண ஞானம் கடைச்சொல்லு, எனக்கு ரகசியம் கடைச்சொல்லு. பவதி புத்திமான் விருத்த சேவையா, புத்திமான ஆகணும்னா விருத்த சேவை பண்ணணும். பத்மநாதர் கூட அதனால பண்ணிட்டு இருந்தார். ஆச்சரியமா அதி விசேஷமா அதுலயே அவருக்கு பலம் தெரிஞ்சுடுத்தா இருந்தது. அதனால பெரியவாள் அண்டி அவளுக்கு கைங்கரியம் பண்றதுனாலே ஆச்சரியமான ஞானம் லபிக்க அக்ரஜி நாபாஜின்னு குரு சிஷ்யர்கள் இருந்தார்கள். அந்த அக்ரஜி நித்தியம் அவ்வளவு அழகாக ஆச்சரியம் அக்ரதாபம்னு சொல்லுவார்கள். அப்புறம் அனாபுமைய நாபாஜி அவனை கூட்டு கொண்டு வந்து அவனுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு கூட வச்சிருந்தார். சின்ன குழந்தைய கங்கை கரில் உட்கார வச்சு அம்மா கங்கையில விழுந்து இறந்து போயிட்டா. ரொம்ப வறுமை பட்டினி, யாருக்கும் ஆகாரமே கிடைக்கல. சரி சார், நான் இருந்தோம்னா குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்காது. குழந்தைய கங்கை கரை வச்சு அவர் கங்கையை குடிச்சு குதிச்சுட்டா போயிட்டா. குழந்தை அழுதுட்டு அப்ப இவர் வந்தா தாடா பயிர அளப்புறாரு உனக்கு எல்லாம் நான் தண்ணி அழிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் நித்தியம் உட்காருவா, தியானம் பண்ணுவா, இவருக்கு எல்லா விதமான கைங்கறியும் பண்ணிட்டு இருந்தான். அது விசேஷமா ஒரு நாள் அவர் உட்கார்ந்து இருக்கா, தியானம் பண்ணிட்டு இருக்கா. இவர் தியானம் பண்ணா பிரபு பிரத்யட்சமா வருவான். இவர் குடுக்கறதுனா அப்படியே சாப்பிடும். அன்னைக்கு வராது. எப்பொழுதுமே இவர் சொல்லுவார், பையனே கதவை வாசல் பாபா போட்டு போனா நான் கூட்ட வரைக்கும் நீ வந்தா போனா அதற்கு யாரையும் உள்ள விடாத, நீயும் உள்ள வராது அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. சரியில் உட்கார்ந்து இருப்பார். நித்திய நாதா சிந்திக்க வந்து உட்கார்ந்து ரொம்ப நேரம் ஆச்சு. குரு கூப்பிடல, கலவரம் உள்ள பண்ணிட்டார். குரு பாடு, ஏண்டா வரல, ஏ பிரபு என்ன ஆச்சு உனக்கு, ஏன் வரல அப்படின்னு கேட்டார். நாபாஜி வந்தார், குருவே நமஸ்காரம் அப்படின்ட்டார். தனது வரலாறு பிரபு இப்ப வரலாற்றார் நேரமாகும் அப்படின்ட்டார். குரு பாடு என்னடா சொல்றேன்டா, உன்னுடைய பக்தன் ஒருத்தன் கடந்த கப்பல் வரும்போது கப்பல் மூழ்கிட்டு கிடக்கப்படாத நாடு பட்டன் இருக்கா, அந்த கப்பல்ல இருந்து காப்பாத்தி ஆசுனா ஆசுவது நிறைய தனம் தரேன்னு சொல்லிருக்கா, அவனை காப்பாத விட தெய்வம் அங்க போயிருக்கு சொல்லி ஆச்சு. வெள்ள வந்து அசிகளை தவிர உட்காந்தாச்சு. தன் நேரம் காய்ச்சி பார்த்தா தெய்வம் வந்துடுச்சு. ஈரம் சொத்த 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 வந்துடுச்சு. ஜம் உடனே ஆச்சரியமா இருந்தாலும் தெய்வம் கிடந்த கேட்டாரு, ஏன் லேட் ஆச்சு, என்ன ஆச்சுனால அப்படி தப்பு பண்ணிட்டேனா, அம்மா வந்துடுதா. உடனே தெய்வம் சொல்லி சொன்னா, தெய்வம் சொல்லி சொல்லி மாதிரி நடந்தது காப்பாத்துறதுக்காக உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த பிரசாதத்தை அவர்கள் சீகரிச்சு அழகா ஆனந்தமா இருந்து தெய்வம் அந்தர்தானமா இருந்து வெள்ள வந்தார். பெயர எப்படி அவனுக்கு சிந்திச்சிடலாம், உனக்கு கைங்கரிய மனிதர் சிந்திச்சு விருத்த சேவையா தெய்வத்துடைய ரகசியம் வரைக்கும் தெரிஞ்சுடுச்சுனா அப்ப சாதாரணமான லௌகீக விஷயங்கள் தெரிஞ்சிடும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தெய்வம் என்ன பண்றது வரைக்கும் புரியறது இல்லையா, தெய்வம் என்ன பண்றதுன்னு தெரியறது நான் கைங்கரியம் பண்ணி. அப்ப சாதாரண சரீரம் எப்படி இருக்கும், லோகம் எப்படி இருக்கும், மனுஷா எப்படி இருக்கும், இவ தெரியா இருப்பாளா, தெரியா இருக்க மாட்டாளா, தப்பா பேசுறாளா, ஒழுங்கா பேசுறாளா, பொய் சொல்றாளா, நிஜம் சொல்றாளா, டக்கு 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 நான் தான் புரியும். அதனால பெரியவாள் அன்றி கைங்கரியம் பண்றதுனால புத்திமான் ஆக ஒன்பதகா சொல்லிட்டான். லட்சணைக்கு பரம சந்தோஷம் கேட்டு கேட்க கேட்க யுதிஷ்டன் கடகடன் பதில் சொல்றதால அது எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டுடணும்னு ஆசை. உடனே அவ்வளவுகள் கேட்டுதான் பூமியையே பூமிய காட்டிலும் தாங்கக்கூடியதுன கணனுடைய பெருசு எது சொல்லு குருதனம் பூமியையே பூமிய காட்டிலும் பாரமா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு சொல்லு பார்த்தோம் எது பெருசு. உடனே சொன்ன மாதா அம்மா பூமிய காட்டு முசந்தது பூமிய காட்டு சகலவிதமான பாரங்களை தாங்கக்கூடிய உறுதி யாருன்னா மாதா. நிஜமாவே மாதாவ போல பூமி கூட கிடையாது. கர்ப்பத்தை சுமக்கிறாள், கர்ப்பத்தை சுமக்கும் பொழுது அந்த நாடு நல்லா சுமந்து குழந்தைய வெள்ள வச்சு ஓடும் பொழுது படாத மாதிரி சுகமா வந்துடுறது. நீ சாப்பிடாது நீ ஊர்கா சாப்பிடாது நீ சாப்பிட்டா குழந்தை அதெல்லாம் குறைக்கணும். பலவீனமா இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதுக்கு நடுவில் பார்த்தோம்னா அது எல்லாம் மலமூத்த விசாரணை உதவிக்கு சகாயத்துக்கு ஆள் இருந்தா கூட சிலதெல்லாம் இப்பதான் பண்ணி ஆகணும். அது மலமூத்த விசாரணை எல்லாம் தொடச்சு போட்டு அதை அலம்பிட்டு அதை குளிப்பாட்டி அதை கொஞ்சம் வளர்த்து அதை மீன் அங்க ஓடி இங்க ஓடு வாயை தான் போட்டு அதை எடுத்து வாயை தொடச்சு வாயெல்லாம் போட்டு பார்த்து என்ன பாடு கொஞ்சமா கொஞ்சமா ஒரு மாதாவா இருக்கிறது சுகம் பெரும் பாடும் கூட இன்சையும் கூட தான் பதினஞ்சமா வளர்த்து ஆச்சரியமா அதை பேர் சொல்லி கொடுத்து அதை சாப்பிட சொல்லி கொடுத்து அதை நன்னா வளர்ந்து அதை எங்கேயா கீழே விழுந்துருந்தா வலிக்குமோ ஏதோ என்னமோன்னு பயம் செஞ்சு சமயத்தில் நம்ம ஏதாவது கூட்டு காது திரும்பி பார்க்கணும். நம்ம அதை வந்து காது கேட்கலையோ, வாய் ஒழுங்கா பேசலையோ, கண்ணு ஒழுங்கா தெரியலையோ, என்னமோ மற்றவாறு குழந்தைகள் மாதிரி இருக்க மாட்டேங்குது. கவலை வைத்தியனை பார்க்கறது, தடுப்பூசி போடுறது, தடுப்பூசி போட்டு அது சுகம் நன்னா தடுப்பூசி போட்டு ஒரு சுகம் வந்தாலும் தான் இதெல்லாம் பார்க்கும்போது பூமியை காட்டி மாதா விசேஷமானவனுக்குத்தான் அவ்வளவு தூரம் தாங்கடா கடைசியில் நீ எனக்கு என்ன பண்ணி கழிச்சிருக்கோம் சமையல் வாயில் எந்த பேருனா திட்டிடும் அப்பொழுது நிதானமா இருக்காளா இல்லைங்க. சரி பரவாயில்ல என்ன ஆச்சு அவருடைய தன்னதானே நொந்துட்டு அழுதுட்டு ஓரத்தை கடந்துட்டு எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் கொண்டு தாங்க பாத்ரூமத்தை விட்டுடுறா. அப்ப கூட அந்த குழந்தைகள் அழிஞ்சு போக நாசமா போகணும் நினைக்க மாட்டேங்கிறாரு. அப்ப கூட இந்த குழந்தை அண்ணா இருக்கணும் ஏதோ குழந்தைக்கு முடியல கொண்டு போய் விடணும்னு ஆசை நிஜமா பார்த்துட்டு சொல்றேன். பயம்பத்தூர்ல நிஜமாவே விருத்தாசிரமத்தை போய் கடை பண்ணிட்டு வந்தேன். விருத்தாசிரமத்தை இருக்கவாள் பார்த்தா பெரிய பெரிய பணக்காரரோட பிள்ளைகள் அம்மா அப்பாக்கள் எல்லாருமே எல்லாம் பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்றா, பேங்க் ஆபீசர்ன்றா, இன்ஜினியர்ன்றா, லாயர்ன்றா, கோடீஸ்வரன்றா, அமெரிக்கால இருக்கான்றா, எல்லாம் பார்த்த நாசனியா இருக்கா. ஏன் அப்படி இருக்கிறாள் அப்படின்னா, அவனை வச்சுக்கணும்னு தான் ஆசை. அவன் எதுனால வச்சுக்கணும்னு ஆசை இல்லை, கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். வச்சுக்கணும்னு தான் ஆசை, என்னமோ தெரியல, நாடு கொண்டு அவ்வளவா பிடிக்கல. அவளும் நல்லவள் தான், கூட விட்டு அவளும் நல்லவள் தான் இருந்தாலும் அப்படின்னு. அப்ப கூட எனக்கு கொஞ்சம் ஒத்துவரல, மோசம் நிறைய பேர். அதனால அந்த தாயுடைய மனசு இவ்வளவு தூரம் பராதரா விட்டு ஓரத்துல தள்ளி விட்டாலும் கூட நன்னாசம் நடக்கிறது. மற்றனால அசண்ட போன தான் தெரியும், நிறைய பார்த்துட்டு இருக்கோம். விருத்தாசிரமத்துக்கு போயிட்டோம்னா மனசு நொந்து கசந்து போகும், பெரிய பாடம் வரலாம். இந்த விருத்தாசிரமத்துல இருந்து கூட தன் குழந்தை நன்னா இருக்கணும்னு நினைக்கிறான்னா அம்மா மனசு நிஜமாவே ஆச்சரியமானதுதான், அற்புதமானதுதான், அது விசேஷம். எத்தனையோ குடிகாரம் அம்மாவை போட்டு அடி 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 அடிப்போம், குடிக்கிறது பணம் வேண்டதோ அம்மா இல்ல வேலை நம்ம கூடி வேலை வேண்டுவோம் போட்டு அடி அடி அடிப்பான், பணம் நல்லா வாங்கிட்டு போயிடுவான். நீங்க யாரும் விழுந்து கிடப்பான், விழுந்து தொலைகடன்னு சொல்ல மாட்டாங்க, போய் நீங்க தூங்கிட்டு வருவாங்க. யாரையா சொல்லி அழைச்சிட்டு கொண்டு வந்து அப்படியே குடிச்சு வந்து வாங்கி எடுப்பான். பத்தி பாடுன்னு சொன்ன மலை கண்கள் வாங்கி எடுப்பாங்க, வாங்கி அள்ளி போடுங்க. ஐயோ வாங்க ஒன்னும் சாப்பிடலையே தலை விட்டு அதை சாப்பிடாது ஊட்டி விடுவாங்க, ஊட்டி விட்டு வஸ்திரம் எல்லாம் வாங்கிட்டு சமயத்தில் சொல்லிக்காம இருக்கிறதே மலமூத்த வசனம்லாம் பண்ணி அதெல்லாம் தொடச்சு விட்டு அவரோட நன்மை வளர்ந்துருப்பான். அம்மாவுடைய மனசு விசேஷம் தான், பூமியை காட்டில் பாரத் தாங்கக்கூடிய ஒரு பலம், சகல விதமான கணத்தையும் சீகரிச்சென்று கல்லு போல கடந்து கடைசி வரைக்கும் உடம்பு செருப்பா தச்சு போட வரைக்கும் அம்மா தானே தான் சார். எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்கறதுல குழந்தைய கூட சொன்ன அம்மாவை விட்டு கொடுத்துரும். அம்மாக்கள் எந்த இடத்துலயும் தன் குழந்தைகளை விட்டு கொடுக்க தயாரா இல்லை, சமயத்தை தத்து கொடுத்துருப்பா. ஆனாலும் கூட தத்து கொடுத்தவங்க என்னாலும் ஓரம் அப்படி நினைச்சுட்டே இருப்பா, அது மனசு மாறவே மாறாது. அதனால பூமியை காட்டு ஆச்சரியமானது மாத்ரு தேவோ பவன் முதல்ல ஆச்சரியம் கேட்ட உடனே லட்சணம் மைசெடுத்து வருது, தொடர்ந்து கேள்வி கேட்டு சொல்றது விசேஷமா இருக்கு. புச்ச தரம் காது உண்மையா கேட்கிறது ஆகாசத்துக்கு ஆசனம் முகத்தி அது. உடனே அவர் சொல்லிட்டார், பிதா நிஜமாவே பிதா ஆகாசத்துக்காண்டு முகத்தியோ அப்படின்னா வசத்தி நானா அதே மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரன் என்று சொன்னார் சங்கர். சொல்லிருக்க வேண்டாமே, அவரே சொன்னாலும் கூட கடைசியில மாதாவுக்காக ஓடி வந்துட்டாரா இல்லையா, பந்தப்பட்டுக்க வேண்டாம்னு சொன்னாரே ஒழிய மாதா இல்ல பிதா இல்ல டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஞாபகம் வச்சுக்கோங்க, பந்தத்தை மாட்டிக்க வேண்டாம் சார், வெளியே கர்மா பண்ண வேண்டாம், அவளுக்கு பாதம் பண்ணப்படாது, அவள் கைகால பிடிச்சு விடப்படாதுன்னு சொல்லல. பாண்டன் கூட மாதா பிதாவுக்கு தைங்கரியம் பண்ணா அப்படின்றதுக்காக தான் புண்டலீகனுக்காக செங்கல் மேல வந்து நின்ன. மாதா பிதாவுக்கு தைங்கரியம் பண்ணாரு அப்படின்னா புண்டலீகனுக்காக பிரபு வந்துருக்கணும் ஆகா, மனசை கட்டி காதிமோ. ஆனா அவா பண்ணதான காரியங்களுக்கு திரும்ப பதி பண்ண முடியாது, சரீரம் இருக்கிறவருக்கும் பண்ணு. அவா சரீரம் போயிடுச்சுனா கூட விண்டோதகம் போடுன்னு சாஸ்திரம் சொல்ற, அவளை தள்ளி விட்டுடு. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரனா இந்த ஒரு சரீரத்தை பயங்கி போயிடாது, இந்த சரீரம் தான் அவங்க பத்தி நினைச்சுடாது. அப்ப அப்படியும் அர்த்தம் சொன்னா இவா கிடையவே கிடையாது, அவங்க அம்மா அப்பா என்ன கொள்ள வளர்க்க முடியாது. அப்பா ஆகாசத்து காலத்துல வசத்தியான ஆகாசம் போல இருந்து அவ்வளவு எல்லா விதத்திலையும் குழந்தைகளுக்கு அனைக்கலாம் பண்றாங்க. என்னென்ன இந்த மாதிரி அப்பா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்பாவும் ஆகாசம் போல நடந்து காவலாம், நிஜமா அபிமரியாதை. திருவனுடைய அப்பா போல இருந்த நஷ்டம் இருக்கு, அந்த மாதிரி சந்தை இருக்கிறவர்கள் அர்த்தம் அம்மா அப்படி இருக்கணும். பூமியை காட்டு அம்மானா அப்படி இருக்க அம்மாவுடைய லட்சணங்கள், அம்மா அப்படி இருந்தா அம்மா சொல்லி போல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளைய மேல கொண்டு வந்தாலே அது அம்மாவுடைய லட்சணம். பிதாவுடைய லட்சணம் ஆகாசம் போல இருக்கிற குறுகி இருக்கப்படாது. என்னடா அது நான் கேட்ட பணம் கொடுக்க மாட்டேன், 50 ரூபாய் கொடுக்க மாட்டேன், 100 ரூபாய் நான் தோல் வேலையை மாட்டேன் போட்டு வளர்த்தேன் சொல்லி சட்டம் கொண்டிருக்கப்படாது. உங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும்னு பிதாவுடைய லட்சணம் சொல்ற ஆகாசம் போல இருக்கணும். ஆகாசத்தை காசம் வசத்தி பிதா அவ்வளவு சிரேஷ்டமா சொல்ற அற்புதமா சொல்ற மாதா பூமியை காட்டும் வசத்தி மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, மாதா பூமியை காட்டும் வசத்தி பிதா ஆகாசத்தை காட்டிலும் வசத்தி அவ்வளவு சிரேஷ்டமா. மாதாபிதா பத்தி ஜோரா சொல்லிடா, அவ்வளவு அற்புதமா சொல்லிட்டா, அது விசேஷமா சொல்லிட்டா. ஆச்சரியமா மயங்கி வருது லட்சணம் மாமா மாட்டவங்க இதுக்கு மேல பெருசு எதுவும் இல்லை, இதுக்கு மேல அசத்தியா எதையும் சொல்ல முடியும், அப்படி இடிஷ்டன் சொல்ல பதில் எல்லாம் அற்புதமா இருக்கு அப்படின்னு மயங்கி வருத்திய லட்சம் ஆச்சரியமான விசேஷம் கேட்கிறது. அவ்வளவு அழகா சொல் கேட்கிறா, அவ்வளவு அழகா இவரும் பதில் சொல்றா. கிம் சித் பகுதம் திருநாடு அம்பழகா கேட்கிறா. கிம் சித் நிறைய நிறைய சொல்லுது, கிம் சித் வார்த்தை நிறைய சொல்லே இருக்க. கிம் சித் சீக்கிர தரம் வாயோகோ காத்த காற்று வேகமா எது போகிறது. கிம் சித் பகுதம் திருநாடு புள்ள காற்று தாழ்த்தியது, புள்ள காற்று நிறைய இருக்கிறது. புல்லு கணக்கு பண்ண ரொம்பக்கான வார்த்தைகள் தான் இந்த பகுதரம் திருநாதுன்றதுக்கு தாழ்ச்சி ஆனது இல்லாடி நிறைய இருக்கிறது எதிர்த்து. கிம் சித் சீக்கிர தரம் வாயோகோ காசுதான் லோகத்துல வேகம், அத்தனை வேகம் காசு கொண்டாலும் அதை விட வேகமா தான் உண்டோ அவர்கள் சொல்லிட்டார். மனசு மனம் அவ்வளவு வேகமா இருக்கும், வாயுவை தாக்கிடும் வேகம், வாயு வீசது வேகம் தான். புயல் காத்த அந்த கஷணத்துல அதுக்கப்புறம் இல்லையே, அன்னைக்கு ஒரு புயல் அடிக்கிறது அன்னைக்கு மட்டும் வேகமா அடிக்கிறது அவ்வளவுதான். அதனால அது வந்து சென்ட்ரல் இருக்கா தலை நம்மளே சொல்லுவோம் கரண்ட் போயிருந்தா காத்தே இல்லை அப்படின்னு மரம் அப்படி தொலைகிறதா இருந்தாலும் காத்து மேல வீசறதா இருந்தாரு அப்படி இருக்கும் மாதிரி நிக்கிறது. அப்ப காத்து இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அந்த சமயத்துல கூட சீக்கிரம் கரண்ட் வந்தா நல்லா இருக்குமே, கரண்ட் வந்தா படுத்துக்கலாமே, படுத்தாட அப்பறம் சீக்கிரம் எழுந்துக்கலாம், சீக்கிரம் இருந்தா வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனா நிம்மதியா இருக்கணும், அடுத்த காலையில கடலில் முடிச்சிடலாம். கரண்ட் வரைக்கும் 15 நிமிஷம் இருக்கும், காத்து இல்லையு புலம்பும். ஆனா இப்ப கரண்ட் வந்து விடுத்தா அப்ப அதை கரண்ட் சாப்பிடலாம், 10 மணிக்கு படுத்துடலாம், 10 மணிக்கு தூங்கிடலாம், காத்திரம் 4 மணிக்கு இறந்துடலாம், 5 மணிக்கு இந்த வேலையை பார்க்கலாம், 6 மணிக்கு பெருமாள் பார்த்துடலாம், 7 மணிக்கு ஆளுக்கு இறங்கிடலாம், சாயங்காலம் 3 மணிக்கு வேலையை முடிச்சுடலாம், 4 மணிக்கு இங்க வந்துடலாம். அப்ப அன்னைக்கு வருதா இங்க வெளில போகலாம், எதுவுமே கடக்கடன்னு இந்த 15 நிமிஷம் கரண்ட் வரத்துக்குள்ள 4 கடலைக்கு பண்ணி முடிச்சுடலாம். காத்து இல்லேன்னு சொல்லியிருக்க சமயத்திலேயே மனசு 1.5 நாள் 2 நாள் போயிடுச்சு. அவ்வளவு சொடுக்கு போற நேரத்துல சொடுக்கு போடுற நேரத்துல மனசு அவ்வளவு வேகம் சீக்கிரம் நிச்சமாவே அவ்வளவு அழகா ஏதான ஒரு விஷயம் வீடு கட்டணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி வீடு கட்டலாம் நினைப்போம். அதை விசாரிக்கிறதுக்குள்ளேயே மனசுல வீடு கட்டி முடிச்சிடும். முதல்ல வீடு கட்டுறது அவ்வளவு நாள் வேணும், அவ்வளவு பைசா வேணும், அத்தனை விஷயங்கள் வேணும், அதுல வெயில் மழை என்னமோதான் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் பண்ணி முடிச்சிடும். அப்பா அப்பா திருப்தியா வீடு கட்டி முடிச்சுக்கணும், அதுக்கப்புறமா வேலையா ஆரம்பிக்கும். பாத்தோம்னா கற்பனை எல்லாம் பண்ணி முடிச்சிடும், இவ்வளவு பத்தி வீடு இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கணும், வீடு இந்த குழந்தைங்க எல்லாம் படிச்சு முடிச்சு இன்டர்வியூ போகும். இன்டர்வியூ போற சமயத்தை பார்த்தா வேலைக்கு போய் ஜாயின் சம்பாதிச்சு வந்து இன்டர்வியூ போயிட்டு இருக்க முடியல, பஸ்ல உட்காந்து இன்டர்வியூ யாருமே கிளம்பும் போது அப்பாட அங்க போகலாம், இன்டர்வியூ கேள்வி ஏதோ பதில் சொல்லிடுவேன், சுற்றுலாயிரம் முதல்ல சம்பளம் வாங்கிடுவேன், இவ்வளவு உள்ள கடன் அடைச்சிருவேன், அந்த இடத்துல லோன் போடுவேன், இந்த இடத்துல டெபாசிட் பண்ணிடுவேன், கடைகளும் பணம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளவு வரையா சுற்றுலாயிடும், 5 வருஷம் கல்யாணம் பண்ணி முடிச்சிருந்தா குழந்தைய பெற்றுவேன், அமெரிக்கா போறதா கதைதான் அமெரிக்கா போயிட்டு வந்துடுவான். அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கா பிரயாணம் பண்ணிட்டு வந்துட்டா அவ்வளவு தூரம் மனசுடைய வேகம் வருஷங்களை கடந்து போகிற கர்ப்பத்தை குழந்தை அப்பதான் உற்பத்தி ஆயிருக்கும், 3 மாசம் இருக்கு அப்படின்னு ஆனா எல்லாரும் கங்கரா ஜோர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் முதல் குழந்தை சொல்லுவோம். அதுக்குள்ள குழந்தை பிறந்துடும், அதுக்குள்ள பேர வச்சிடும், அதுக்குள்ள வளர்த்துடும், அதுக்குள்ள படிச்சிடும், அதுக்குள்ள பெரியாடும். அப்ப ஆனா என் குழந்தை பிரிச்சாட்டு நான் பாத்துட்டு அந்த மாதிரி இருந்தாலும் கற்பனை பண்ணி முடிச்சிடும். அது நிஜமாவே வயிற்றுல தங்குமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அத்தனை வேகம் கடந்து ஓடுறது, இதுக்குமே கட்டுப்படாம ஓடுறது. அதனால வாயு பாட்டிலும் வேகமானது மனுஷ மனசு. இந்த வேகம் பரம வருது போமாட்டேங்கிறது. ஏன்னா மனசுக்கு இவ்வளவு பலம் கிடையாது. அவனாலதான் தெரியும் அப்ப மனசு அடக்கும்போ எப்படி போயிட்டே இருக்கும், ஒன்னு மாதிரி வேகம் ஓடிட்டே இருக்கும், எவ்வளவு தூரம் வேணா ஓடலாம். கதை ஆரம்பிக்கும் போது மழை கொட்டுறது, அப்படியே 8 மணிக்கு மழை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் கதைக்குள்ள வந்துருக்கும், படையை வெளில வச்சுட்டு உள்ள வந்துருக்கும். கிளம்பும் போது மழை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், ஆட்டோ கிடைச்சா சரியா இருக்கும், நீங்க சரியா எட்டி கிளம்பி முடிச்சுட்டா அப்பதான் செருப்பா வந்து உள்ள நுழைஞ்சிருப்போம். அதுக்குள்ள 8 மணிக்கு கதை முடிஞ்சு ஆதிக்கு ஒரு கதையை பார்த்துருவோம். மனசு காத்து கூட இவ்வளவு வேகம் இந்த வேர்க்கெல்லாம் தொடச்சுவோம். ஆனா மனசு அதுக்குள்ளேயே கதைக்குள்ள நுழைய போது கதையை முடிஞ்சு ஆதிக்கு ஒரு கதையை வந்துடும். இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போது அப்ப அவட சாயம் வேலை அசீன் அசிங்க ஓடி வரலாமே அதே சொல்லுதான். ஆபீஸ் ஆனால போன உடனே டைமே போக மாட்டேங்கிற 5 மணிக்கு போகாடு தீர்ந்து போடுறது அப்படின்னு 9 மணிக்கு 9:30 மணிக்கு அழகா 5 மணி அந்த கிளம்பினு பாக்க மனசு வேகம் அத்தனை வேகம். இந்த தீபாவளி பாட்டு எல்லாம் பட்டா தாண்டி ராத்திரி எல்லாம் தூங்கா டைம் ஆகிட்டா டைம் ஆடான்னு சொல்லி கேட்டுக்கணும் டைம் ஆகிட்டா டைம் ஆகிட்ட பட பிடிக்கிறது மனசு வேகம் பிடிச்சு சீட்டு வரணும்னால மனசு வேகம் இந்த வேகம் அப்படியே பக்தியில போயிட்டு நான் ஜெயிச்சேன் பார்க்கணும் 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 ஓடணும் பிடிக்கணும் அனுபவிச்சு வாயில காட்டிலும் வேகம் உடையது மனசு பகுதரம் திருநாடு புள்ள காட்டிலும் நிறைய கொச்சு 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 எது மனுஷ மனசுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் ஓடணும் நிறைய புல்வெளி இருக்குன்னா எவ்வளவு புல்லுன்னு கேட்டாங்க பேட்டிகாரம் கேட்கணும் கொஞ்ச நாள் புத்தி வேண்டாமா எவ்வளவு புள்ளி எப்படி சொல்ல முடியும் கொச்ச கொச்சா இருக்கான் அதோட மனசுல அவ்வளவு எண்ணங்கள் கொச்ச 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 கொச்சு எறும்பு புத்த கூட எவ்வளவு எறும்பு கணக்கு பண்ணி முடிச்சுடலாம் வானத்து நட்சத்திரங்களோட எழுதி முடிச்சோம் சமயத்தை பார்த்தா பகவத் அவதாரங்களோட எழுதி முடிச்சுடலாம் பொருள் அந்த பானனுடைய 21 அவதாரங்கள் நிறுத்தி போட்டு முக்கியமான அவதாரம் இது ஆவேக அவதாரம் இது அமர்ந்த அவதாரம் இது பூரண அவதாரம் இது பரிபூர்ண அவதாரம் அழகாக சொல்லிடுறது மனுஷ மனசுடைய எண்ணங்களை ஒன்னு ரெண்டு அப்படி ஓடும் சக்கரை யாராவது சென்று அனுப்பிச்சிடலாம் அங்க ஆரம்பிச்சேன் அப்புறம் எங்கேயோ போச்சு அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அது எங்கேயோ ஒரு நண்பர் ரொம்ப ஆனா சமயத்தை கரெக்டா சொல்றோம் பூஜை பண்றேன் ஆனா அது எங்கேயோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு எந்த பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியாதவங்க ஓடிட்டு இருக்கோம் அப்ப எவ்வளவு சிந்தை ஆசையா பத்தியதே லோக கர்மனா பகு சிந்தையா உங்களுக்கான வார்த்தை சங்கரி சொல்லுது பகு சிந்தையா எவ்வளவுன்னு லிஸ்ட் போட முடியாது ஆசையா பத்தியதே லோக கர்மனா பகு சிந்தையா ஆயுக்ஷீனம் இந்த பகு சிந்தையில ஆயிட்டு போயிட்டே இருக்கு சாதாரண ஒரு குசு அடிச்சிருக்கோம் அடிச்சு போட்டிருக்கோம் அப்பன்னு பார்த்து அன்னைக்கு நம்ம மாட்ட யாரோ ஒரு சொல்ல கொசு கடிச்சு அதெல்லாம் சிக்கன் குனியா வந்து அந்த கொசுக்கு சிக்கன் குனியாவ இருக்குமோ அப்பன்னு பார்த்து இந்தியா ஓரத்தை படிக்கும் அதுதான் தான் இருக்கும் போது இருக்கு இருந்தாலும் நாளைக்கு டாக்டரை பார்த்துருக்கோம் நாளைக்கு பார்த்தாலே பார்த்தா இப்பயே போன் பண்ணிடலாமா இப்பயே கிடைச்சி விடலாமா அவெல்லாம் 3 மாசம் 4 மாசம் படுறேன்னு சொல்றாரு நம்ம வெளியூர்லாம் போக வேண்டிய நிறைய காரியம் சாதாரண ஒரு கொசு அல்பமா கடிச்சிட்டு போயிருக்கும் பாவமா அதை கடிச்சாச்சு அதை அடிச்சாச்சு போட்டாச்சா அதுக்கப்புறம் ஓடுறது எத்தனை ஓட்டம் யாரும் தெரியாது அவசரத்தை அவ போயிருப்பா நம்ம பார்த்துருப்போம் அவ கவனிச்சிட மாட்டா திருச்சிருக்க நம்ம திருச்சிருவா திருச்சிட மாட்டா அவ ஏதோ இடத்துல போயிட்டு இருப்பா அவ ஏன் சிரிக்கல ஒருவேளை நம்ம அன்னைக்கு பண்ணணும் அதனால இன்னைக்கு சிரிக்கலையோ ஒருவேளை நேற்று அவளை பத்தி நம்ம பேசின பொருள் அவளை தெரிஞ்சு போயிருந்தோம் அவ ஏதோ எதிர்ச்சியா சிரிக்காம போயிருப்பா அந்த விஷயத்துக்கு அவ்வளவு தூரம் மனசு அதுக்கு அடுத்தா அவ சிரிக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள ஓடுனே ஒரு போராட்டம் அம்மா நிஜமாவது உங்க மனசுடைய ஸ்திதியை நீங்க பாக்கணும்னா உங்களை கொண்டு போய் அவங்க மனசுக்குள்ள உட்கார வச்சு பயந்துட்டு ஓடி வச்சு வேண்டாம் மனுஷால கஷ்டப்படுறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம் அவாவா மனசை வந்து வெள்ள ரூமா பண்ணிட்டு அதுல கொண்டு போட்டோம்னா ஒழுங்க வாழ சொல்லிட்டு அவ்வளவு எண்ணங்கள் இங்கே 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 இந்த ஈஸ்வர் கிளம்புற மாதிரி கிளம்புங்க இந்த தேர்வுள்ள கல் அடிச்சுன்னா வண்டி விடுங்க கொச்சு 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 உன்னா ரெண்டு மூணு ஆளை என்னத்தை சொல்றது அதை நினைச்சு இதை நினைச்சுவா அப்படி அப்படி பேசிட்டா புலம்ப சொல்லுவோ கட்டகளை லிஸ்டே வேண்டும் மற்ற எல்லாமே லிஸ்டுவேன் சேர்ந்த நான் மறந்து எழுதணும் கடை ஓனா சாமான் மறந்து எழுதணும் புலம்ப சொல்லுங்கோ கெட்ட 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 கெட மாமா இப்படி பண்ணா மாமி இப்படி பண்ணா தாத்தா இப்படி பண்ணா புள்ள இப்படி பண்ணா ஆட்டுக்கார இப்படி பண்ணா தெரிஞ்சவா இப்படி பண்ணா ரோடு காய்கறிக்காரன் இப்படி பண்ணா பத்மநாப சுவாமி கோவில பத்திரம் இப்படி பண்ணிட்டா போடும் விடுதலை விடுதலை மனசுல இத்தனை எண்ணங்கள் யாராலையுமே சொல்ல முடியறதே இல்லையா அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்றா புள்ள காரணம் தாழ தள்ளி விட வேண்டியது ஒரு புள்ள கிள்ளி போடுறத புல்லுதான் இது போல அதையாசம் பண்றியான அந்த மாதிரி தள்ள வேண்டியதுன்னா மனசுடைய சோகம் அப்படி அர்த்தம் பண்ற மனசுல சோகம் இருக்க அல்பம் சொல்றோம் மனசு அப்படியே நெஞ்சு கணக்கிறது சொந்த வெச்சம் முழுங்க முடியல சாப்பிட பிடிக்கல தூங்க பிடிக்கல பார்க்க பிடிக்கல உட்கார பிடிக்கல நடக்க பிடிக்கல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னேன் அந்த துக்கம் புள்ள காட்டிலும் கேவலம், ரொம்ப கேவலம். அந்த மன சோகத்தை விட்டு தொலைக்கணும். புல்லு ஒண்ணும் இல்லையே, அது போல சோகம் ஒண்ணும் இல்லை. அவரை மகச்சி இதுக்காக பயந்த அரை சமயத்தை பார்த்து வீடு ஒரு கத்துக்கணும். ஓடி போய் பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்து கத்தும், பொம்மை மாதிரி அரைச்சி இது பொம்மை இதுக்கு அப்படியே கத்தி தொலைச்ச அப்படின்னு ஒரு சிந்து. இந்த மாதிரி சோகம்ன்றது மனசு அப்படியே வியாபிச்சுட்டு போகிறதுல ஆழம் 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 ஆழமா போய் மாட்டிக்க. அந்த புள்ள காட்டினும் கேவலமா தள்ளி விட வேண்டியது சோகம். ரொம்ப அழகா கௌசல்யா தேவி சொல்ற பத்திரவரை பார்த்து ராமன காடு கணக்கு சொல்லிட்டு அடுத்தால் போக போனா புலம்பு 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 ராமன் போனது கூட புலம்புறாரு புலம்புறாரு சொல்ற மனசோகோ நாசதே தைரியம், மனசோகோ நாசதே சுத்தம், மனசோகோ நாசதே சர்வம். மனசோகம் தைரியத்தை அழிச்சுடுறது, புத்தி அழிச்சுடுறது, எல்லாத்தையும் அழிச்சிடும். மனசோகத்துக்கு சமமான ஒரு விரோதி லோகத்துல என்னைக்குமே எங்கேயுமே கிடையாது. அதனால மனசோகம் அந்த புல்லு மாதிரி தள்ளி விடுங்க, புறம் கையால் ஒரு தள்ளி தள்ளு மலமும் கழிச்ச மாதிரி ஒதுக்கி தள்ளுங்க துக்கத்தை சோகத்தை மனோவியாக்குளத்தை ஒரு தள்ளு தள்ளுங்க. பகவான் அர்ஜுனா சொன்ன ஏண்டா அதுல தள்ளுடா, சும்மா 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 புலம்பாது, சும்மா சும்மா நெடுங்காதே, மாசுச்ச வருந்தாதே, சர்வ தர்மா பரித்தஜ மாமேகம் சரணம் ரச அகம் துவா சர்வபாதேஜோ மோட்சயிஷ்யாமி மாசுச்ச. எல்லாத்தையும் ஒரு தள்ளு தள்ளுடா, போடா தள்ளி விட்டு வரதாலே பாரு, உருப்படியா வரதாலே பாரு. பெரியவாதான் சொல்ல ஆ சொன்னோம் அடுத்த காரியத்தை பாரு அப்படின்னு. அதனால பெரியவாதான் சொல்ல ஆ சொன்னோம் அடுத்த காரியத்தை பார்த்துட்டு போயிட்டு சும்மா 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 இப்படியே போட்டு உழப்பிட்டு கிடக்காது அப்படின்னு. இந்த உழப்பறது நல்லா வரும் எல்லாருக்கும் நமக்கு. இந்த அச்சமாவே அழைக்கிற கதை ஜடவர் சொல்ற மாதிரி இதை நடந்து ஒரு ஜோடி செஞ்சிருந்தா ஜென்மா நஷ்டமா இருக்கு. அதனால புள்ள காட்டும் கேவலமா துக்கத்தை சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நிஜமாவே 5 வயசுல ஏதாவது சாக்லேட் எழுதிருக்கும், இப்ப ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல, தள்ளி விட்டுட்டோம். 5 வயசுல ஒரு சாக்லேட்டு 1-2 நாள் அழுக்கும். ஆனா இப்ப ஞாபகம் இருக்காங்க, அம்மா சொல்லுவாரு பையன் அங்க அழுதான் சாக்லேட்டுக்கு பயில எனக்கு ஞாபகம் இல்லையம்மா அப்படின்னு அது சொல்லு. ஏன்னா தள்ளி விட்டுடுது அவ்வளவுதான். சாக்லேட் சோகம் அண்ணி பெருசா இருந்தது, அதை விட பெருசா வந்தாலே தள்ளி விட்டுடுது அவ்வளவுதான். அதனால நீ எந்த அந்த சமயத்துல ஒரு பெரிய சோகம் மாதிரி மனது பாதிக்கிறது, அதை விட பெருசா வந்தாலே தானே தள்ளி விட்டுடுது. ஒரு ஆனந்தமோ இல்லை அதோட பெரிய துக்கமோ இருந்தா இது ஒரு தள்ளு. அதனால புள்ள காட்டிலும் கேவலம் உங்க மனசுடைய சோகம். என்ன போல சோகப்படுறவா உண்டா, என்ன போல கஷ்டப்படுறவா உண்டா, என்ன மாதிரி மனத்தை அனுபவிச்சவா உண்டா அப்படின்னா யாருமே கிடையாது. உண்மை அதுதான், என யாருக்குமே சோகம் சாஸ்வதம் இல்லை, யாருடைய சோகமும் பெருசு இல்லை, எதுவுமே சோகமே இல்லை. சரியா சொன்னா அவ்வளவுதான், சோகமே இல்லாத விஷயம் சோகம் 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 நொண்டு கடக்கணும். அதனால புள்ள காயினும் கேவலமானது, தாழ்ச்சியானது, அசிங்கமானது, ஒதுக்கி தள்ள வேண்டியது மனவியாக்குளம். மனவியாக்குளம் மனவியாக்குளத்தினால ஒரு பிரயோஜனம் என்னைக்குமே யாருக்குமே கிடையாது, கிடையவே கிடையாது. மனவியாக்குளத்தை ஒரு தள்ளு தள்ளணும். அதனால சோகம் அதுதான் பெரிய கஷ்டம். இந்த சோகமே வேண்டாம் தள்ளி விடு அப்படின்னு யுதிஷ்டன் சொல்ற. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரா. அப்ப அது கேட்கறது தூங்கும் பொழுது முழிச்சுட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்கறது. இந்த தத்துவார்த்தமா சொல்லுவா, தூங்கும் பொழுது முழிச்சுட்டு இருக்கிறது ஆத்மான். யதார்த்தமா ஒரு அர்த்தம் உண்டு, தூங்கும் பொழுது முழிச்சுட்டு இருக்கிறது, தூங்கும் பொழுது கண் மூடாம இருக்கிறது நீ. நிஜமாவே சயின்ஸ் சொல்ற தனிமா இருக்கும், மீன் தூங்குறதா கண்டுபிடிக்கவே முடியாது, கண்டுகிறதே முடியும். மீன் தொட்டினா கூட வளர்ந்து அப்படியே இருக்கும், ஆனா தூங்கிட்டு கிடக்கும். நமக்கு தெரியாது தூங்கும் பொழுது கண்மூடாமல் இருக்கிறது மீன். பிறந்தும் அசைவற்று இருப்பது எது திறந்துருக்கு, ஆனா அசை இல்லாம ஒண்ணு இருக்குமா? என்ன வைத்திகாசனமான கல்வி நம்மள யாரா கேட்டா முட்டாசனம் அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச ஒரே புத்திசாலம் ஒரே கல்வி, கோழில இருந்து முட்டை பிறந்ததா, முட்டையில இருந்து கோழி இருந்ததா, இதுதான் கல்வி இருக்கான். இது கேட்டா யாரும் பதில் சொல்ல முடியாது, பதில் தெரியணும்னா திரும்பி இதே கல்விதான் பேச கடந்து பேச பேசவே கிடையாது. ஆனா ரொம்ப நல்லா இது கேட்க லட்சம் திறந்தும் அசைவில்லாம இருக்கிறது எது? அப்புறம் அவர் சொல்ற முட்டை திறந்துடுத்து ரொம்ப சொன்னாலே சயின்ஸ் நிஜமா யாரும் விஞ்ஞானி கூட கூட்டு கேளுறோம் அப்படி யோசனை அப்படிலாம் இருக்கவே முடியாது, சாண்டேஜ் அப்படிங்குவோம். ஆனா இது ரொம்ப அழகா சொல்ற திறந்துடுத்து முட்டை உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கு, ஆனா கிடைக்குது, அதுக்குள்ள வளர்ச்சி இருக்கு, ஆனா ஒண்ணும் தெரியலையே. அதான் ஆச்சரியம், வளர்றது கிடையாது. முட்டை கோடு எடுக்கும், குஞ்சு அழகா முட்டை கோடு எடுக்கும், காகமோ குயிலோ எதோ பாம்போ கல்லியோ இன்னும் இருக்கும். அது மாதிரி மனுஷா மாதிரி கர்ப்பம் வளர்ந்தா என்ன தெரியும், செடி வளர்றதுன்னா தெரியும். முட்டைக்குள்ள குஞ்சு வளர்றதான தெய்வத்தை தவிர யாருக்குமே தெரியும். ஆச்சரியம், இதனாலே தெய்வத்தை தவிர யாருக்குமே இந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கு, எவ்வளவு பாரம் ஆயிருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியவே தெரியாது. காக்கை குஞ்சு, காக்கையுடைய முட்டை, குயிலுடைய முட்டை எல்லாம் ஒன்னா வச்சோம்னா காக்கை குழம்பும், நம்மளும் குழம்புவோம். குயில் கூட தெரியாம தரணும்னா தெய்வம் தகராது, தெரியும் கரெக்டா. இன்னைக்கு ஆகம் போட்ட முட்டை இருந்தது காக்கை வரணும், இது குயிலுடைய முட்டை இருந்தது குயில் வரணும், கரெக்டா தெய்வமாக குறைச்சு. அம்மா அப்பா அம்மா தண்ணியில முட்டையா வெள்ள வந்துடுச்சு, உள்ளுக்குள்ள யாருடைய சம்பந்தமும் இல்லாத முட்டை ஓட்டுக்குள்ள மாடிந்து கிடக்கிற ஒரு ஜீவனுக்கு சரீரத்தை பண்ண சமா விருத்தி பண்றதா தெய்வம், எவ்வளவு பலம் இருக்கும் பார்க்கும் தெய்வம், எத்தனை ஆச்சரியம், எத்தனை அற்புதம், எவ்வளவு விசேஷம். நம்மளுக்கா அவதூதர் சொல்ற ஆச்சரியம், அவதூத கீதர் சொல்லும் பொழுது புறா பத்திலாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது புறா முட்டை போடுறதோ அதுக்குள்ள எந்த ஸ்திதியில இருக்குன்னு தெரியாத ஒரு ஜீவனுடைய வளர்ச்சியை ஸ்ரீஹரி கவனிச்சுட்டு வந்தா ஸ்ரீஹரிக்கு மட்டுமே தெரிஞ்சபடியா அந்த குழந்தைகள் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்ற ரொம்ப அழகா ஹரியதால. அதுக்குள்ள இருக்க வளர்ச்சியாளருடைய ஸ்திதி ஒன்னும் ஒருத்தருக்கும் புரியாது, எவ்வளவு அழகு பாருங்க. ஒரு முட்டைக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவனுடைய சரீரத்தை அழகா வளர்க்கிறாங்க, நம்மளை காப்பாற்ற மாட்டானு நம்பும் போலே, திருடமா விஸ்வசிக்கும் போலே, கண்ணுக்கு பதிக்கிறான் பத்மநாபனா நம்பும் போலே, என்ன கஷ்டம் இருக்கு. அந்த முட்டை வளர்ந்து அசைவில்லாம இருக்கு, ஆனா ஒரு சிதியில முட்டை ஓட்ட குளம் நட்டு குஞ்சு வெள்ள வரும், பாம்பு குட்டியோ ஏதோ ஒண்ணு வருது, பிறந்தும் அசைவில்லாம இருக்கிறது முட்டை சொல்லிட்டு ஆச்சரியமா அற்புதமா. ஆனா நிறைய கேள்விகள் வருடே வருது, எதை அடக்கினா துன்பம் இல்லை, மனசை அடக்கினா துன்பம் இல்லை, எதை விட்டா கவலை இல்லை, கோபத்தை விட்டால் கவலை இல்லை. நிறைய இருக்கு நேரம் வேகமா ஓட்டிட்டு எதை விட்டுட்டா கவலையே கிடையாது லோகத்தில், யாரு கவலையே இருந்தா கோபத்தை விட்டவாளுக்கு கவலையே கிடையாது. அவன் கவலையே இருந்தா கோபமே படல பய அப்பா என்ன படுத்து துறையறாரே சொல்லி தொடர்ச்சினாலும் வருத்தப்பட்டிருந்தான், கோபமே இல்லையா பிரகலாத் அந்த பாடுபடுத்தியும் கூட கோபமே வரனால கோபத்தை விட்டால் கவலை இல்லை. வெளியூர் போறவனுக்கு யார் நண்பன், அவனுடைய புத்தி, அவன் படிச்ச அறிவு, அதுதான் அறிவு அவன் கூட இருக்க, அது ஒண்ணுதான் அவனுக்கு தக்கா. கிரகத்தில் இருக்கிறவனுக்கு யார் தோழன், மனைவி தானம் சரியான நோயாளிக்கு சகா யார், அப்படி நிம்மதிகள் கேட்கிறது. உனக்கு சகாவை பத்தி கேட்டுருக்கும், இல்லாட்டி எதெல்லாம் விட்டா நல்லதுன்னு கேட்கும், எது ஏன் நடந்தது இப்படி மாற்றி மாற்றி கேட்க வீட்சம். அப்ப நோயாளிக்கு சகா யார், வெளியூர் போறவனுக்கு அவனுடைய அறிவு சகா, கிரகத்தில் இருக்கிறவனுக்கு மனைவி சகா, நோயாளிக்கு யார் சகா, வைத்தியம் தான் சகா, வேற யாரும் அம்மாவோ அப்பாவோ பந்துவோ யாரும் இல்லை, வைத்தியம் தான் பாடு பாடு மருந்து கொடுத்து உடம்பு என்னென்ன எல்லாம் மருந்துகள், அதனால வைத்தியம் தான் சக்கா. கடமை நிற்கால மரணம் சம்பவிக்கிற அவளுக்கு யார் சக்கா, அவ பண்ண தர்மம் தான் சக்கா. கிளம்புறவாளுக்கு நீ போகாது, நீ போறியா இன்னும் ஒரு 10 ரூபா பணம் தர போற இடத்த எல்லாம் வச்சுட்டு அவசரம் கொடுக்க முடியாது. ஏன் வெளியூர் போறா 10 ரூபா உள்ள 20 ரூபா கொடுத்தா விட்டிங் கார்டு கொடுத்து அவளை போய் பாரு, இப்ப போன நம்பர்லாம் பேச எல்லாம் சொல்லலாம். சரீரத்தை விட்டு வேற ஒரு லோகத்துக்கு போறவாளுக்கு யார் சக்கா, அவ பண்ண தர்மம் தான் சக்கா, தர்மோ ரக்ஷதி ரக்ஷதக. இந்த தர்மம் தான் சக்கா, வேற யாரும் சக்கா இல்லை. நிறைய கேட்கறது யக்ஷம் அந்த மாதிரி, எல்லாருக்கும் கொடுக்கறமே பணம் வஸ்து எல்லாம் கொடுக்கறமே, பிராமணாளுக்கு எதுக்கு கொடுக்கறோம், தர்மத்துக்காக கொடுக்கறோம். அதே நடனம் நாட்டியம் எல்லாம் ஆடுறாள் விதமா பண்றாள், அவளையெல்லாம் எதுக்கு கொடுக்கறோம், புகழுக்காக கொடுக்கறோம். வேலைக்காரர்களுக்கெல்லாம் எதுக்கு எல்லாம் கொடுக்கறோம், அவளை மட்டப்படுத்துறதுக்காக எல்லாம் கொடுக்கறோம். அதே ராஜனுக்கும் கொடுக்கறோம், டாக்ஸ் எல்லாம் கொடுக்கறோம். ஏன் எல்லாரும் கேட்டா தலை எழுத்து குழு தலை வேண்டியிருக்கு கேட்கறோம் அப்படின்னு சரியா பதில் சொல்ல முடியாது. ரெஜிஸ்டன்ஸ் தான் அவாட்டிகள் தொந்தரவு இல்லாம நிம்மதியா வாழ்றதே அவளை டாக்ஸ் கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. படுத்து எடுக்காம இருக்கிறதா டாக்ஸ் கொடுக்கணும், அதனால ராஜனுக்கு நிம்மதியா வாழ்றதுக்காக வரி கொடுத்துட்டு இருக்கோம். போகணும் அழகா அப்படி யோசிச்சுட்டே வரது லட்சம். அது விசேஷம் ஆச்சரியமா, பிராமணன்னா யாரு, சத்திரியன்னா யாரு, எது உத்தமமான தர்மம், எல்லாம் கேட்கறது எது சத்தியம், எது நிரந்தரம், எது நித்தியம், எல்லாம் அப்படி கேட்கலே வரது. அவ கேட்கறது உலகத்தை எது ஆச்சரியம் சிரிச்சுட்டார் யுதிஷ்டிரன் கேட்டவரந்தி. ஆச்சரியமான கைத்தட்சத்தை நிறைய இருக்கு, ரொம்ப வேகமான ஓட்டிட்டு போயிருக்கேன், மன்னிக்கணும் சோதாக்கள். ஒரு நாள் சொல்லக்கூடிய தலைப்பில் இருந்தாலும் லட்சப்படுத்தணும் என்ன ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ன்றதுதான் இந்த டாபிக் பகவத்கீதை. அந்த மாதிரி கேட்டுதா யக்ஷம் கேட்டுடுது எது ஆச்சரியம் யுதிஷ்டிரன் சிரிச்சுட்ட. அவ்வளவு அழகா இந்த இடத்துல இருந்து அற்புதமா யமாலயத்துக்கு நிறைய பேர் பயணிக்கிறார். யம ஆலயமாகவும் அழகா சொல்ல ஒவ்வொரு நாளும் நித்தியம் ரொட்டீனா ஒண்ணு லோகத்துல மன்னன் கேட்கறாங்க மரணம் சொல்லுவோம். அந்த ஊர் மணல என்ன பாத்திரம், இந்த ஊர் மணல என்ன பாத்திரம், அந்த எந்த ஊர்ல போனாலும் ஒண்ணே ஒண்ணு நிச்சயம் பார்க்கலாம், மரணத்தை பார்க்கலாம். எந்த பாதிக்கு போனாலும் பார்க்கலாம், மரணம் நிச்சயமா உண்டு. ஆக்கிரண்டா எவ்வளவு நாளும் வெட்டு குத்து கொலை காத்தனா சொல்றோம், மரணம்ன்றது சொல்றாங்க. மரணம்ன்றது நித்தியம், கச்சந்தீக யமாலயம் எங்கவாலும் நித்தியம் யமாலயத்துக்கு போயிட்டு இருக்கா. இத பார்த்தும் கூட மற்றவர்களுக்கு புத்தி வர மாட்டேங்க, என்னமோ தான் சமத்துவம் நினைச்சு அழுதுருக்கான். அச்சோ அவா வைக்காதே அப்படின்னு அதான் இவா என்னமோ பரமாட்டா இங்கேயே செட்டில் ஆகின மாதிரி, இவாளுக்கு பரமா கிளைய காலத்தை கூட உனக்கு ஒண்ணும் ஆகாதான் இங்கேயே எல்லா சமந்தே அப்படின்னு சொல்லிட்டா மாதிரி ஓன ஒரு அழு அழுதுருக்கோம் அழுதுருக்கோம். இவா போயிடுவான் இவாளுக்கு தெரிய மாட்டேங்கிறது போயிட்டாலே வாழ்க்கை இவ்வளவுதான். அஞ்சு மாதத்துல போகிறது, சிலர் அஞ்சு வயசுல போகிறது, சிலர் பதினஞ்சு வயசுல போகிறது, 35 வயசு 55 வயசு 70 ஆண்டு போகிறது நிச்சயமா இருக்கு. அதனால சரீரம் போகிறதுக்கு முன்னாடி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்ல இவாளுக்கு தெரிய மாட்டேங்கிறது இதுதான் ஆச்சரியம். இதை விட ஆச்சரியம் உலகத்துல எதுவும் இல்லை. நிச்சயம் யமாலயம் போயிட்டு இருக்கிறவாள பார்த்தும் கூட பக்தி பண்ணணும், ஜென்மா நஷ்டப்பட்டு விளங்காது, வாழ்க்கை வீணாகப்படாது, துர்லபமான மனுஷ ஜென்மாக்கு அடைச்சிருக்கு, அதை உபயோகப்படுத்திக்கணும்னு புத்தி இல்லாம இருக்காது. இதுதான் ஆச்சரியம். இந்த மாதிரி நிறைய கேள்விகள், 164 விதமான கேள்வி, அதெல்லாம் ரொம்ப இதாக கேட்கறது. விவசாயம் பண்றவாளுக்கு எது சுகம், வியாபாரம் பண்றவாளுக்கு எது நல்லது, விவசாயம் பண்றவாளுக்கு மழை ரொம்ப அழகா சொல்றது. விருஷன் ரொம்ப அழகா சொல்ற வியாபாரம் பண்றவாளுக்கு தானியம் வியாபாரம் பண்றது நல்லது, எப்படி தானியம் மனுஷன் வியாபாரம் பண்றது நல்லது. அவ்வளவு அழகா நிறைய செல்வத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு எது வரம், நிறைய மாடு வளர்க்கறது வரம், தன் வம்சம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எது வசத்தி எது வரம், புத்திர உற்பத்தி தான் வரம். ரொம்ப அழகா அதெல்லாம் வாழ்க்கையுடைய சகல விதமான விஷயங்கள் அலசி ஆராயணம் லட்சணம் நிதிஷ்டனமா. 124 கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிச்சா ரொம்ப குஷியா இருக்கு. லட்சணம் நன்னா குஷியா இருக்கப்பா ஜோர், இப்படி எல்லா கேள்வியும் திருப்தி அமைச்சுட்டு நீ ஜலமும் குடிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு வரம் தரேன், இந்த 4 தம்பிமார்கள்ல யாரா ஒருத்தனை நீ உயிர் பிழைக்க சொல்லு, அவ எழுந்துப்பா உனக்கு அவள் உடனே திரும்பி போகலாம். யார் வேணும் உனக்கு உடனே இனிஷியல் கையே கூப்பிட்டேன் நான் கொடுத்துருங்கோ உடனே லட்சம் கேட்க என்ன அக்கிரமமா இருக்கு. பீமா எவ்வளவு பலசாலி, அர்ஜுன் எத்தனை பலாக்கிரமசாலி, இவா ரெண்டு பேரும் அவனுக்கு உபயோகம் உண்டு, இதை விட்டுட்டு மாதிரி உடைய பிள்ளை ஏன்டா கேட்கற அப்ப சொல்ற. அப்பதான் சொல்ற தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, அங்கதான் வருது மகாபாரதத்துல. தர்மத்தை நம்ம கொண்டோம்னா தர்மம் நம்மளை கொண்டு போடணும், தர்மத்தை நம்ம ரட்சிச்சா தர்மம் நம்ம ரட்சிக்கணும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, தர்மம்ன்றது எல்லாருக்கும் பொது. குந்தி மாதாவுடைய புள்ள நான் ஒருத்தர் இருக்கேன், மாதிரி மாதாவுடைய புள்ள ஒருத்தன், அப்பதான் சரியா இல்லன்னா என் சுதர்மத்தை விட்டுவிட்டு என் தம்பி மமக்கா அடுத்த மாட்டின்னு நன்னா இருக்காது. அதனால என்ன கிடைச்சா எனக்கு போகுதுன்னு அப்ப கூட தர்மத்தை விட என்ன ஆச்சரியம்னா, 12 வருஷம் படாத பாடுபட்டு 1 வருஷம் அஜ்ஞானபாவம் இருந்தாலும் ராஜ்ய பரிபாலனம் அடைய வேண்டிய ஒரு அவசியத்தை இருக்கும்போது அது ரொம்ப படாத பாடெல்லாம் பண்ணணும்னா தர்மத்தை சாதாரணமா விட்டுடுவோம். மனுஷ மனசு என்ன பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்பட சரி பரவாயில்ல, ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோரமே சகசானம் சொல்ல முடியலன்னா ராமா சொன்னா நல்லது, ராமா சொன்னா போதும் அவசரத்துக்கு அவசியத்துக்கு அப்படின்னா நான் நிச்சயம் 3 ராமா சொல்லிட்டு சகசாமம் சொல்லிட்டு கதை மாதிரி தான் ரொம்ப முடியல, உடம்பு முடியல, தடுத்த படுச்சியா இருக்கும், சரீரத்துல ஒன்றும் முடியல, சரி இரண்டியமா சாதம் பண்ணலாம், முடியலையா கத்தம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மாதா மாதம் இதையே விடுக வேண்டிய மாதிரி கதைதான். அந்த மாதிரி இருக்கப்படாது, அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கவே கூடாது. தர்மத்தை ரட்சிக்கும் என்ன பாடுபட்டாலும் தர்மத்தை பற்றி தொடர்ச்சிடப்படாது. இந்த சமயத்திலையும் மாதாவில் மத்தியானந்திரம் பண்றோம், மத்தியானம் ஆடிக்கு போறோம், வேலை இல்லைன்னா மத்தியானம் சேர்த்து பண்ணிட்டு ஒரு சொன்னா ஆத்துல லீவ் இருக்கிறனால கூட அதுக்காக மாதிரி சேர்த்து பண்ணிடுறேன் அப்படின்னு அது நியாயம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷித்த, இன்னைக்கா உடம்பு முடியல ரொம்ப அசௌகரியமா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கா பரவாயில்ல தான் இருக்கலாம், அதுதான் எப்பவுமே அதே அப்படின்னு இருந்துச்சுன்னா தெரிந்தாரா. அந்த மாதிரி கஷ்டத்தை இருந்தும் கூட இதிஷ்டன் தர்மத்தை விட்டு போகலையா, தர்ம சருமனாச்சு. அதனால அவருக்கு ராஜலட்சணிக்கு பரம குஷியா இருந்து நாலு தம்பிகளை எழுதி கொடுத்துருந்தான். அஞ்சு பேரை திரும்பி பஞ்ச பாண்டவர்கள் ஆயிட்டா, அப்ப ஸ்வரூபத்தை காட்டுற ஸ்வயம் யமதர்மராஜனே வந்திருக்காரு. அப்பா பையல பகவத் சங்கல்பத்தினால வந்தேன், இவ்வளவு 12 வருஷம் புறாடு பாடுபட்டு உடனே தர்மத்தேன்னு விலகி போயிட்டியா, சரியா இருக்கான்னு பார்த்தேன். உன் புத்தியில ஒன்றும் மாற்றம் வரல, ஏன்னா அடி வாங்க அடி வாங்க புத்தி எல்லாம் வேலை செய்யாது. நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு ஒரே துக்கம், 4 பேர் திட்டாளா எல்லாம் மறந்து போயிருக்கு, தலைவியே பண்ணிட்டு இருக்கேன், உப்பு போடல, ஆட்டை கூட்டி வேண்டாம் தெரியல, செருப்பு எங்க வச்சேன்னு இல்ல, மனசுக்கு துக்கம் வந்து எல்லாத்தையும் மறந்து வச்சுக்கணும், சரீரத்துக்கு படாத பாடு மனசு படாத பாடு வருது, அப்ப எல்லாத்தையும் விட்டு வச்சு. ஆனா அந்த சமயத்தை கூட ஒரு விடலையா, அப்ப இவ்வளவு தூரம் வனவாசத்தை இருந்தும் கூட உன் மனசு எந்த அசரலடா, அதே தர்மம் தான். அதாவது ராஜ்ய அதிபதி இல்லையே ஒழிய, ஆனா தர்மம் ஒண்ணும் மாறலாம், எந்த இடத்துலயும் ஒரு ஸ்திதியை நீ விட்டு கொடுக்கல, சரியா இருக்கடா வேற ஜோர் பகவத் சங்கல்பத்தினால வந்தேன், உன்னுடைய தலைமெல்லாம் தெரிஞ்செடுத்து இத்தனைக்கும் என்னடா அவசியம் லட்சப்படுத்த அவசியமே, அஜ்ஞான ராசத்தை உனக்கு விராட ராசத்தை தங்க வைக்கிறது உனக்கு தகுதி இருக்கான்னு பாக்குறது ஒரு பரீட்சை. அவ்வளவுதான், அஜ்ஞான வாசம் எங்க பண்ணணும்னு தெய்வம் முடிவு பண்ணிடுச்சு, அதை வாங்கிக்கிற ஒரு தகுதி யுதிஷ்டனுக்கு இருக்கான்னு பகவான் யக்ஷ ரூபமா வந்து யக்ஷன் மாதிரி யம தர்மராசன் அனுப்பி கேள்விகள் கேட்க வச்சு பதில் சொல்ல வச்சு சரி. இதெல்லாம் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருப்பா, குழந்தைகள் எல்லாம் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கு, அப்ப கூட கம்பெனிக்காரன் அவன் இன்டர்வியூ பண்ணி சரக்கு பண்ணிப்பான். சரி சரக்கு இருக்கு, அந்த மாதிரி தெய்வம் எல்லாத்தையும் நமக்கு தயார் பண்ணி வச்சிருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல விதவிதமான ஒரு கேள்வி கேட்கறது, அந்த பதில் மூலமா நம்முடைய நெருதி தெய்வம் பார்க்கறது, நமக்கு வேண்டியதை கொடுக்கிறது. இதுதான் பிரச்சனம், நிறைய விஷயங்கள் சொல்லணும். இன்னொன்னு விஸ்தாரமாத்மகத்துவம் பரமாத்மன் கொஞ்சம் ஆழத்துல போய் சொல்லணும், அவ்வளவுதான், நேரம் இல்லை. சில விஷயங்கள் ரொம்ப விஸ்தாரமா சொன்ன அவசியத்தினால பத்து விஷயங்களை ரொம்ப குறைச்சு நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம், 174 கேள்விகள் பத்தாவிக்கவே இல்லை, இஞ்சி வச்சு போனா ஒரு 10 12 ஒரு 15 பேசிருந்தோம்னா தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். நாலு லட்சப்பிரசனம்ன்ற ஒரு விஷயத்துடைய பலம் தெரிஞ்சு கொடுக்கும். இவாக என்ன கேள்வி இருக்கிறோம் அவளுக்கே நான் பதில் சொல்றதுன்னு இவர் யுதிஷ்டன் நிக்கல, லட்சம் கேள்வி கேட்டது பதில் சொன்னா அதனால நன்மை அவருக்கு தான் கிடைச்சு. அதனால வாழ்க்கை யதார்த்தமா எடுத்துக்கோங்க, வாழ்க்கையை வாழ்க்கத்துக்கோங்க, சோகத்தை எல்லாம் ஒரு தள்ளு தள்ளுங்க, மனசுடைய வேகத்தை கட்டுப்படுத்திக்கோங்க, வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க, யதார்த்தமா வாழ பழகிக்கோங்க, நாமஜபம் பண்ணுங்க, பகவத் சரணானந்தத்தை சரணாகதி பண்ணுங்க, பத்மநாபருக்கா விஸ்வசிங்கோ பரமானந்த சேர்த்த ரெண்டாவது இது முடிஞ்சிருக்கு. Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe.